மனம் புதிதடைகிறதுனாலே. ரோமர் 12 முதலாம் 2
12:1-2. அப்படி இருக்க சகோதரனே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 1 நாம் குடியிருக்கும் வீடாகிய நம்முடைய சரீரம் உடலை குறித்து தேவன் பேசுகிறார். உடல் மனுஷன் அல்ல, தேவன் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்து உள்ளான மனுஷனை மனுஷன் ஆவியாயிருக்கிறான். 1 நம்முடைய சரீரத்தை இந்த உலகத்திலே ஜீவிக்கும் நாளளவும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஜீவ பலியாக தேவனுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து அவருக்கன்றே ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை கேட்டுக்கொள்கிறார். 2 மனதை குறித்து பேசுகிறார். மனம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 1 உங்கள் சரீரங்களை, 2 உங்கள் மனம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 தெரியும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம். Man is a triune being. Man is a spirit. He has a mind. He lives in a body. மனுஷன் ஆவியாயிருக்கிறான், அவனுக்கு ஒரு மனம் உண்டு. அவன் தன் சரீரத்திலே குடியிருக்கிறான், சரீரத்திலே ஜீவிக்கிறான். அதுதான் அவனுடைய வீடு. சோ ஏற்கனவே வாசிக்கப்பட்ட அந்த வசனங்களிலே உடலை குறித்து பேசுகிறார் 1, 2 மனதை குறித்து பேசுகிறார் என்பதை அவதானித்தோம். 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. 36:25-27 தேவன் சொன்னார், புதிய உடன்படிக்கையின் நாட்களிலே நான் புதிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். பழைய உடன்படிக்கையின் படி அல்ல, பழைய உடன்படிக்கையின் காலத்திலே எவருக்கும் இவ்விதமான சிலாக்கியங்கள் கிடைக்கவில்லை. எவரும் புதிய மனுஷன் ஆகியதில்லை. அவர்கள் பாவங்கள் மூடப்பட்டதாய் இருந்ததே ஒழிய பாவங்கள் நீக்கப்படவில்லை. ஏனென்றால் கடாக்களின் ஆடுகளின் இரத்தம் பாவங்களை எடுத்து போட மாட்டாது. ஆனால் யோவான் 1:29 கூறுகிறது, யோவான் சொன்னான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Praise God. சோ அவர்களது பாவங்கள் மூடப்பட்டு இருந்தது அந்த இரத்தத்தினால், ஆடு மாடுகளின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையிலே பாவங்கள் நீக்கப்படுகிறது. 36:25 அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். இது புதிய உடன்படிக்கையின் காலத்திலே நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் விக்கிரகங்கள் என்ற உடனே நாங்கள் நினைக்கக்கூடாது, நாங்கள் சொருப வணக்கம் செய்கிறது அல்லது அதை செய்தவர்களாக அல்லது செய்யக்கூடாது இன்னும் இல்லை. மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையிலே எது இடரலாக எது வருகிறதோ அது யாராகவும் இருக்கட்டும் எந்த பொருளாகவும் இருக்கட்டும் பணமோ பிள்ளையோ எதுவோ அது விக்கிரம். நிறையலான விக்கிரகங்களையும் நீங்கி உங்களை சுத்தமாக்குவே, நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலே இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இதான் அவர்கள் இருதயம் கடினமாக கல்லாக இருந்தது. எப்படி 3-4 வாசிக்கிறோம் இல்லையா, அவர்கள் இருதயம் கடினப்பட்டது பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கையின் காலத்திலே. ஆனால் இங்கே ஒரு புதிய இருதயத்தை, சோ இதுல இருந்து நாம் என்ன பார்க்கிறோம், என்ன அறிந்து கொள்கிறோம், தேவன் புதிய உடன்படிக்கையின் காலத்திலே அவர் மனுஷனை புதிதாக சிருஷ்டிக்கிறார், புதிய ஒரு இருதயத்தை கொடுக்கிறார், புதிதான ஒரு ஆவியை கொடுக்கிறார். அப்ப மனுஷன் ஆவி ஆத்மா சரீரம், மனுஷன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு மனம் உண்டு, அவன் சரீரத்திலே குடியிருக்கிறான். ஆனால் மறுபடியும் பிறக்கும் பொழுது மனுஷனுடைய ஆவிதான் பிறக்கிறதை ஒழிய உன்னுடைய மனம் அல்ல, என்னுடைய மனம் அல்ல. சரீரத்துக்கும் ஒன்றும் நடக்கிறது இல்லை, நத்திங் ஹேப்பன்ஸ். நீ வந்தபடியே நீ போகிறாய், நீ போட்டு வந்த ஆடையோடைய நீ போகிறாய், உன்னுடைய கலர் அதே விதமாக இருக்கிறது. ஆனால் உள்ளே ஒரு காரியம் நடந்தது, அதான் பார்க்கிறோம் 2 Corinthians 5:17 ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், புதிய ஒரு சிருஷ்டி, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. 2:10 அப்படி கூறுகிறது, அது தேவனுடைய செய்கையாயிருக்கிறது. So, when you are born again, your spirit is recreated. உன்னுடைய ஆவிதான் மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுகிறதை ஒழிய உன்னுடைய மனதுக்கு எதுவும் நடக்கிறதில்லை. மனம் இன்னும் பழைய மனம்தான். So you should know that. So அதனாலே தான் புதிதாக மனுஷன் பிறந்தாலும் the thought faculty, இந்த யோசிக்கும் இடமாகிய இந்த மனம், இந்த ஆவி உபயோகிக்கும் இந்த மனம் புதிதடைய வேண்டியதாயிருக்கிறது என்று Romans 12:2 நாங்கள் வாசிக்கிறோம். இது அனைவரும் கிறிஸ்தவர்களுக்கு இது தெரிகிறதில்லை. அவர்களுக்கு ஆவியில் என்றால் என்ன, ஆத்மா மனம் என்றால் என்ன, ஒன்றும் தெரியாது. பேபீஸ், இன்னும் சரியான குழந்தைகள். எவ்வளவுதான் அவர்கள் சர்ச்சுக்கு வந்தாலும் எத்தனை பைபிள் ஸ்டடி செய்தாலும் இவர்களது மனம் புதிதடைகிறது இல்லை. பலர் இங்கே இருக்கிறீர்கள், உங்களுக்கு வாசிக்க முடியாது, ஆக கேசட் மட்டும் கேட்கலாம். சில கேசட்டும் கேட்கறதில்லை, அப்ப பிரசங்க நேரம் மட்டும்தான் கேட்கிறீர்கள். அப்படியானால் எவ்விதமாக மனம் புதிதடைய போகிறது? மனம் புதிதடையாவிட்டால் தேவனுடைய சித்தம் என்னதென்று உனக்கு தெரியாது. மனம் புதிதடையாதவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? இது செய்யற சரியா, அது செய்யற சரியா, ஏன் பிரத நான் அவோட போட்டா ஊழியத்துக்கு, நான் வீட்டை நிக்கட்டா, நானும் வரவா, நான் அந்த வீட்டை போகட்டா, நான் அந்த 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 பொருளை நான் வேண்டலாமா, ஒன்றும் தெரியாது. ஏன்? தேவ சித்தம் மனம் புதிதடையாமல் தெரிய வராது. அந்த 12:2 மிக தெளிவாக இருக்கிறது இல்லையா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் சரியாமல் நாங்கள் மறுபிறப்பு அடைவதற்கு முன்பதாக மனம் எப்படி இருந்ததோ மறுபிறப்பு அடைந்த அந்த நேரத்திலே அதே விதமாகத்தான் இருக்கிறது நாளுக்கு நாள் புதிதடையும் வரை. மறுபிறப்பு ஒரு கேமரா, அதனுடைய பிளாஷ் மாதிரி உடனடியாய் நடக்கிற ஒரு காரியம், மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ், த ரீபர்த், உடனடியாய் நடக்கும் காரியம். ஆனால் மனம் புதிதடைவது உடனடியாய் நடக்கும் காரியம் அல்ல. இது உங்களுக்கு விளங்கினதா? மறுபிறப்பு ஒரு சகோதரன் சகோதரி எந்த இடத்திலும் அடையலாம். தேவ ஆவியானுடைய வழிநடத்தின்படி அவன் அழைக்கப்பட்டு பிதாவாலே பிதாவினுடைய ஆவியினாலே இயேசு சொன்னார் இல்லையா, என் ஆவி ஒருவன் எடுத்துக்கொண்டால் ஒழிய என் பிதாவினுடைய ஆவி யாரும் என்னிடம் வரா. அவரே அதை ஆயத்தம் பண்ணி ரட்சிப்பு தேவனாலே தொடங்குறது. ஒரு ஜப கூட்டத்திலோ அல்லது வெளி கூட்டத்திலோ எங்கேயோ அல்லது ஒரு ரேடியோ செய்தியை கேட்கும் பொழுதோ அல்லது எப்படியோ அவன் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மின்னல் சடுதியாய் அடிக்கிற மாதிரி உடனடியாய் அந்த ஆவி மறுபடியும் பிறக்கிறது. ஆனால் அவனுடைய மனதுக்கு எதுவும் நடக்கிறதில்லை. அவன் இன்னமும் மனதிலேயே பழைய மனுஷனாகவே இருக்கிறான். அவன் சிந்தனைகள் பழையதாகவே இருக்கிறது. ஆகையினாலேதான் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன சொல்றார், முந்தி நீங்கள் சிந்தித்த பிரகாரம் சிந்தியாமல். முன்பு காலத்திலே பிசாசானவனுடைய ஏவுதலினால் நீங்கள் சிந்தித்து சிந்தித்து இந்த உலக வழக்கத்தின்படி நீங்கள் சிந்திக்க பழகிவிட்டீர்கள். அந்த ஒத்த வேஷம் என்று சொன்னால் according to the course of this world. இந்த உலக வழக்கத்தின்படி ஏற்கனவே எங்களது மனங்கள் எல்லாம் அச்சு மாதிரி இந்த கல்லுகள் பதிச்ச மாதிரி அங்கு பதிக்கப்பட்டுட்டது. அவர்கள் நினைக்கிற பிரகாரமாகவே நாங்களும் நினைத்தோம் அல்லது இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பலர். The thoughts have not been changed. இந்த மனம் புதிதடைவது நாளுக்கு நாள். அப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம் சரிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லும் பொழுது உலகத்தார் சிந்திக்கிற பிரகாரம் சிந்திக்க வேண்டாம், நீ இதுவரையிலும் உலகத்தாரை போலவே சிந்தித்து ஜீவித்தாய். விளங்குதா உங்களுக்கு? இப்ப தேவன் சிந்திக்கிற பிரகாரம் நீ சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளப் போகிறாய். நன்மையும் பெரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்ன என்பதை நீ அறியப் போகிறாய். மற்றபடி அல்ல, நோட்ஸ் எடுக்கிறதுனால அல்ல, சபைக்கு வர்றதுனால அல்ல. நோ, மனம் புதிதடைவது இட் இஸ் பை கண்டினியூவஸ் மெடிடேஷன் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட். தொடர்ந்த வேத தியானம் இல்லையோ இவருடைய மனமும் புதிதடைய மாட்டாது. வேதத்தை தியானம் பண்ணி அதை செயலிலே போட வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்த அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜோசுவா 1:8 தேவன் என்ன சொன்னார், இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, இதை நீ இரவும் பகலும் தியானிக்க வேண்டும், அப்பொழுது உன் வாழ்க்கை வெற்றிகரமாக முடியும். யூ ஷால் ப்ராஸ்பர், நீ நிறைவான ஜீவியத்திலே நீ உன் காரியங்கள் வாய்க்கும். இந்த வார்த்தைகளை இரவும் பகலும் நீ தியானிக்க வேண்டும். தேவன் அப்படி சொல்லும் பொழுது அவர் அதை ஒரு சாதாரண ஒரு காரணமாக சொல்லவில்லை. பிரதர், 10 லட்சம் ஜனங்களை கிட்டத்தட்ட வச்சு போட்டு வழிநடத்துவதற்கு மோசைக்கு பிறகு இரவும் பகலும் அதை தியானிக்கிறதுனா நமக்கு வேற வேலையே இல்லையா? எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும் இல்லையா? நம்முடைய மனம் புதிதடையாமல் ஒன்றும் செய்ய முடியாது. 2 கொரிந்தியர் 3:4 சுவிசேஷம் சாதாரண ஒரு மனுஷனுக்கு வெளிப்படாதபடிக்கு பிசாசானவன் என்ன செய்கிறானாம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் அதனுடைய ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாக இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனான அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சரீரத்தை இல்லை, ஆவியை இல்லை, ஆவி செத்து போயிருக்கிறது, தேவனோட ஒரு தொடர்பும் இல்லை. பாவம் அங்கே குடிக்கொண்டிருக்கிறதுனாலே அவிசுவாசி. ஆனால் அவர்கள் மனதை குருடாக்கினான். Can you see? எங்கே பிசாசு விளையாடி இருக்கிறான் என்பதை பார்த்திருக்கிறாயா? எந்த இடத்திலே அவன் கிரியை செய்து இந்த உலக ஜனங்களை நடத்தி கொண்டு போறான் பார்த்தாயா? அவர்களுடைய யோசனைகளிலே பிசாசு உன் வாழ்க்கையிலே நீ மறுபுறம் படைந்தாலும் எப்படி உன் வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகிறான் தெரியுமா? Number 1 in your thought life. உன்னுடைய யோசனை மனதுக்குள்ளேதான் முதல் புகுந்து கொள்ள அவன் ஒவ்வொரு நிமிஷமும் தரணம் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நீ நினைக்கிற யோசனைகளுக்குள்ளே அவனுடைய யோசனையும் ஒன்றை போட்டு நீ நினைக்கிற மாதிரி நினைக்க பண்ணி அதை செய்யும்படிக்கு செய்வான். இப்ப நமக்கு விளங்கும். ஏன் 2 கொரிந்தியர் 10 3:5 வசனங்களிலே ஒவ்வொரு யோசனையையும் நாம் சிறைப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் பலர் நாம் இதை செய்வதில்லை. மனம் புதிதடையாமல் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் இந்த உலகத்திலே பரிபூர்ண ஜீவனை, அதாவது நிறைவான வாழ்க்கையை, காரியங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் வாய்க்கத்தக்கதாக ஒன்றும் அப்படி நடக்காது. இவர்கள் மெய்யாகவே பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள். புதிதடையாத மனம், இது நாளுக்கு நாள் நடக்க வேண்டிய காரியம். இது வேத தியானத்தினாலே வருகிற காரியம். தேவனுடைய ராஜ்யத்தை முதலிலே தேடி தேவ வசனத்திலே அன்பு கூர்ந்தே, the love of God's word இருந்தால் ஒழிய, நீ 25 வருஷமாகவும் நீ சபைக்கு வந்தாலும் உன் மனம் புதிதடைய மாட்டாதே. உன் மனம் புதிதடையாவிட்டால் நீதியின் வசனத்தில் நீ பழக்கம் இல்லாதவனாயிருப்பாய். நீதியின் வசனத்தில் நீ பழக்கம் இல்லாதவனாயிருந்தால் எபிரேயர் 5:13 எழுதப்பட்டிருக்கு, உனக்கு பலமான ஆகாரம் விளங்காது, புரியாது, நன்மை தீமை எதென்று உனக்கு தெரியாது. நீ நினைப்பாய், என்னோடையும் கர்த்தர் பேசுகிறார் தான், எனக்கும் நான் ஜெபிச்சிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு வழிகாண்டி இருக்கிறார், ஆயால் அதிலே போவேன், கவிழ்ந்து விடுவாய். ஏன்? நீ கீழ்ப்படியவில்லை, உன் மனதை புதிதாக்கவில்லை. The devil put the thought inside your heart, in your mind. பிசாசே, அது தேவனுடைய குரல் தான், அது யோசனை தான், இது நல்ல காரியம் தான், நான் ஜெபிச்சேன் என்று போடுவான். தேவன் என்ன சொல்கிறார்? அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார், ஆனால் இழைப்பை அனுப்பினாராம் இருதயத்திலே. No child of God is entitled to know the will of God without the mind getting renewed. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் மனம் புதிதடையாமல் தேவனுடைய சித்தத்தை அறிய தகுதி உள்ளது அல்ல, அறிய முடியாதே. அந்த வேலையை நம்மிடத்திலே விட்டிருக்கிறார் ஆண்டவர். நீ தியானம் பண்ண வேண்டும், நீ அதை இரவு பகலாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நீ அதை உன் சிந்தனையிலே எடுத்து யோசிக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் எப்படியாய் சிந்திக்கிறார் இந்த விஷயத்தை குறித்து, அவைகளை நீ பேச வேண்டும். இப்படியாக உன்னுடைய மனம் புதிதடைய வேண்டும். ஏற்கனவே அவன் குடிகொண்டிருந்தான் மனதிலே தான், சாத்தான். அதனாலதான் இப்பொழுதும் அவன் அந்த மனதை தாக்குகிறான். மனம் புதிதடையாதவர்கள் தான் சபையிலே இருந்து கொண்டு, பிரதர் எப்படி இப்படி 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 சொல்றது, ஏன் இந்த ஊழியக்காரன் இப்படி சொல்கிறார் என்று வீட்டையும் போய் செலவழ கட்டி பார்க்க வேண்டி வரும் வேத புத்தகங்களை. ஏன்? அவர்கள் மனம் தாக்கமடைகிறது, மனம் புதிதடையவில்லை. நான் சொல்வதையும் இப்படி என்று இடையிலே சொல்ல ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்கு இப்பொழுது கணக்கு தெரிந்த மாதிரி பேச ஆரம்பிப்பார்கள். இயேசு சில காரியங்களை சொன்னார், அவர் உடனே அவர்கள் மனதில் இருக்கிறது அறிந்தார். ஏன் இப்படியா நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று கேட்டார். Why do you reason in your hearts, in your minds this way? Because the devil was attacking them. பிசாசு அவர்கள் மனதை தாக்கிக் கொண்டே இருந்தார். புதிதடையாத ஒரு மனம். இது 5-10 நிமிஷம் வாசிக்கிறதுனாலோ, அரை மணி நேரம் காலையிலே வேதத்தை படிக்கிறதுனாலோ, அல்லது 1 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணுகிறதுனால வார காரியம் அல்ல. இரவும் பகலும் வேதத்தை நீ தியானிக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே இந்த மனம் பிசாசின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டதாய், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இருந்தபடியால் அது இன்னமும் பழைய விதமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆவி புதிதாக பிறந்ததே, இப்பொழுது மனதிலே பழைய சிந்தனைகளும் பழைய விதமான காரியங்களும் பிசாசானவன் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருக்கிறதுனால் சரீரம் மனதை சார்ந்து கொள்கிறதே, பழையான காரியங்களிலே போகிறோம். எபேசியர் 2:1 தொடக்கம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். சரி, ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது, மறுபடியும் பிறந்தாய். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், இவ்வுலக வழக்கம் அதுதான் ரோமர் 12:2 சொல்கிறார், இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி சிந்தியாதே. அவர்கள் அப்படி செய்கிறார்களே, இவர்கள் இப்படி செய்கிறார்களே, அந்த ஊழியக்காரன் அப்படி செய்கிறாரே, இந்த இவர்கள் இப்படி சொல்கிறார்களே, அது ஒன்றையும் எங்களை பார்க்க சொல்லவில்லை. உன்னுடைய மனதை நீ புதிதாக்குகிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். நீ எந்த சபையிலே இருந்தாலும் பரவாயில்லை, யானா இருந்தாலும் பரவாயில்லை. Is your mind getting renewed day by day by day by day? An unrenewed mind is a problem mind. புதிதடையாத மனம் பழையான பேச்சுக்கள், புதிதடையாத மனம் பழையான கண்கள், புதிதடையாத மனம் பழையான முகம், இவைகள் யாவும் வெளியிலே காண்பிக்கப்படும். முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆவிக்கேற்ற அசுத்தாவிகளின் சித்தத்தை செய்வதற்கு ஏற்கிறபடியாக நாம் நடந்து கொண்டோமாம். இது எங்கே தாக்கியது? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே, சரீரம் இச்சித்தபடியே நடந்து, நமது மாமிசமும் மனசும் பாத்தீங்களா, உடலும் மனமும் ஒரு பக்கம் சேர்ந்துட்டது. மனம் பேசாது, மனதுக்கு மன்னிக்கவும் உடல் பேசாது, உடலுக்கு யோசனை இல்லை, உடல் சதை. ஆனால் மனம் பலவிதமான சிந்தனைகளை பிசாசின் இடத்தில் இருந்து வேண்டிக் கொள்கிறது. நாம் நினைக்கிறோம் நாம் தான் சிந்திக்கிறோம் என்றே, ஆனால் பிசாசு இடையிலே வந்து பூந்து கொள்கிறான். எங்கள் சம்பாஷணையில், எங்கள் யோசனைகளிலே, இப்படி எனக்கு ஒரு யோசனை வந்தது. உன் மனமும் அசுத்தாவிகளும் கசட்டி எத்தனை தடவை நீ கேட்டாய்? அப்படியானால் நீ எப்படி தடுமாறுவாய்? மனம் புதிதடையாதபடியால், தேவனுடைய ராஜ்யத்தை முதலில் தேடாதபடியால், காலகட்டத்திலே நீ மனம் புதிதடைந்து வளராதபடியால் சாத்தான் மறுபடியும் வந்து தாக்குகிறான் உன் மனதை. இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது? ஊழியக்காரனோடு பிழைப்பட போகிறாய், மோத போகிறாய், சபை விட்டு விலக போகிறாய். ஏன் எல்லாம் நடந்தது? மனம் புதிதடையவில்லை. An unrenewed mind again gets the attack of the devil. Why? Because it has been so before the person was born again. மறுபுறம் படைவதற்கு முன்பதாக அங்கேதானே அவன் வேலை செய்து கிரியை செய்து வீட்டை கட்டி இருந்தான் இல்லையா? அதனாலேதான் முன்பு ஒத்த வேஷம் சரித்து இந்த உலகத்துக்கு ஏற்றபடி சிந்தித்த உனது மனதை இப்பொழுது நீ புதிதாக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையினாலே. அவருடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிப்பதனாலே, not by coming and sitting in front of me, brothers and sisters, or listening to this sermon. No, இந்த வசனத்தை கேட்கும் பொழுது உன் மனம் புதிதடையாது, கொஞ்சம் உண்மைகளை அறிந்து கொள்வாய். ஆனால் நீதான் போய் அதை தியானிச்சு, அதை தியானிச்சு, அதை தியானிச்சு, அதை இரவு பகலாக தியானிச்சு, இடையிலே தியானிச்சு, மத்தியானத்திலே தியானிச்சு, பின்னரங்களிலே தியானிச்சு, தனியாக தியானித்து, கொஞ்சம் பேரோட சேர்ந்து அதை தியானிச்சு, பைபிள் ஸ்டடி செய்து, நீ சாகும் வரை இப்படி செய்யும் பொழுதுதான் உன் மனம் புதிதடைந்து 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 நீ மறுரூபம் அடைந்து கொண்டிருப்பாய். மற்றபடியா இல்ல. மறுபடியும் பிறந்தும் மனம் புதிதடையாதவர்கள் அவிசுவாசிகளை விட மோசமாக இருப்பார்கள். அவிசுவாசிகள் தெருக்களில் இருப்பார்கள். நீ சபையில் இருக்கிறாய், ஆனால் உபத்திரவம் கொடுப்பாய், இடையிலே நீ மனச்சாங்கல் அடைவாய். அது என்ன? அது அப்படி இல்லையே. நான் வாசிச்சு வேதத்தை பார்த்து நான் அது அப்படி இல்லையே. இஸ் அன்ரீனியூட் மைண்ட். The devil has come back to hit you. Hey, உன் மனம் புதிதடையவில்லை. அதனாலே தான் பிசாசு வந்து தாக்குகிறது இப்பொழுது, அல்லது உள்ளே வந்து பூந்து விட்டது. It enters your mind. மனதுக்குள்ளே மனம் ஆவி, ஆம் உண்மைதான். It is a part of your spirit. ஆவியில் ஒரு பகுதி. மனுஷன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு மனம் உண்டு, அவன் சரீரத்திலே ஜீவிக்கிறான். ஆவி உடனடியாய் பிறக்கிறது, மனம் புதிதடைவது நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள். இது செய்யாமல் நீ தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீ பிடித்து கேட்க மாட்டாய். உனக்கு தேவனுடைய ஆழமான காரியங்கள் தெரியாது, உனக்கு சமாதானம் இருக்காது. ஏன் தான் இதுக்குள்ள வந்தோம்? சிலவள பிசாசு சொல்ல வந்தவர், வெளியிலே இருக்கிறார்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களே, இயேசுவை அறியாதாக்க சந்தோஷமா இருக்கிறாங்க, இது எங்களுக்கு தான் ஒரே எச்சரிப்பும் கண்டிப்பும், என்ன இது? அப்படி என்றெல்லாம் பிசாசு உன் யோசனைகளிலே அவன் போடுவான். அது உன் யோசனை அல்ல, சாத்தானின் யோசனை. The mind had to be renewed, brother. Every day, every hour, we have to think like God. ஏசாயா 55 என்ன சொல்லுகிறார் தேவன்? ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல. அதோ பார்த்தீர்களா, மனுஷன் வேறு விதமாய் சிந்திக்கிறான். ஏன்? பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே அவன் இருந்து பழகி போனான். அவன் பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே அவனுடைய பிள்ளையாக இருந்து ஜீவித்ததனாலே முற்காலத்திலே இந்த உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் உலக ஜனங்கள் பிசாசில் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறார்கள். நாங்களும் அதற்குள்ளே இருந்தோம். அதன்படியினாலே அவர்கள் மனதிலே கிரிகை செய்த அசுத்தாவிகளின் போக்கின்படி நாங்களும் சிந்தித்தோம். அப்படி சிந்தித்து பழகினதனாலே மறுபிறப்பு அடைந்ததற்கு பிறகு அதே விதமாக நாங்கள் தொடர்ந்து சிந்திக்கிறோம். அல்லது 100-90 விதமான நேரத்திலே நம்முடைய சம்பாஷணைகளிலே அதே விதமாக சிந்திக்கிறோம் என்பதை காண்பிக்கிறோம். நம்முடைய பேச்சில் அறிந்து கொள்ளலாம். ஒரு சகோதரி ஒரு சகோதரன் அல்ல ஒரு குடும்பத்தை கொஞ்சம் பேசவிட்டா அவங்களோட உட்கார்ந்து அங்கே போன நேரம் அவர்களுடைய மனம் புதிதடைந்திருக்கிறதா இல்லையா என்பதை உடனடியாக அறிந்து கொள்ளலாம். மனம் புதிதடையாதவர்கள் எப்பொழுதும் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள். குழந்தை கிறிஸ்தவர்கள் ஒரு கண்டிப்பு அவர்களுக்கு ஏற்க முடியாது, ஒரு காரியம் அவர்களுக்கு விளங்காது. அதேன் அப்படி அதேன் இப்படி த ரீசனிங் யூனோ மனதிலே பலவிதமான காரணங்கள் பல கேள்விகள் அவர்கள் முகத்திலேயே கண்டுவிடலாம். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், மறுபடியும் பிறந்தால் காணாது. மனம் புதிதடைய வேண்டும். நாளுக்கு நாள் தொடர்ந்த வேத தியானம் அதை செயலிலே போடும் பொழுது அதை செயலிலே போட வேண்டும். And day, by meditation and doing God's word in His kingdom, அவருடைய ராஜ்யத்திலே வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதை செய்கிறவர்களாய் விடுங்கள். அப்பொழுதுதான் மனம் புதிதடைய அடைய தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையிலே என்ன, நான் போகும் பாதை சரியா என்பது எல்லாம் தெளிவாக விளங்கும். மனம் புதிதடைய வேண்டும். அதற்காக உன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறாயா? முதலில் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்காமல் மனம் புதிதடைந்தால் அதுதான் பெரிய பிரச்சனை. அப்படி பல போதகர்கள் இருக்கிறார்கள் சபைகளிலே. பைபிள் காலேஜ் போன வந்தவர்கள் இது பயங்கரமான பிரச்சனை. குரங்கின் கையில ஒரு துவக்கு கொடுத்த மாதிரி, அது எந்த நேரம் யாருக்கு மூஞ்சல எங்கே வச்சு இழுத்து விட மட்டும் தெரியாது. மனம் புதிதடையவில்லை, ஆனால் வேதம் கொஞ்சம் படிச்சிருது, ஐயோ அந்த ஆக்கள் கிட்ட போகவே முடியாது. யாரையும் உண்மையான உண்மைகளை அறியவே விடவே மாட்டார்கள் இந்த போதகர்கள். ஆனால் மறுபடியும் பிறந்ததுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே உங்கள் உடலை குறித்து நான் சொல்லுகிறேன், அதை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள். முன்பு மனம் இழுத்துக் கொண்டு போனது, நம்முடைய மாமிசமும் உடலும் மனதும் விரும்பிய காரியங்களை செய்தோம். அதுக்கு பின்னால் அந்த அசுத்தாவை எங்க இருந்தது? இந்த அதிகார பிரபு. இப்பொழுது உங்கள் மனதை என் வசனத்தினாலே புதிதாக்குங்கள். தேவ ஆவியானவருடைய உதவியோடு தியானம் பண்ணி அதை செய்து சபையில் இன்றைக்கு இதுதான் பிரச்சனை சகோதரர்களே. புதிதடையாத மனம். இவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள், பைபிள் ஸ்டடி நோட்ஸ் எடுக்கிறார்கள். எத்தனையோ சபையில இங்க மட்டுமல்ல, இயர் ஆஃப்டர் இயர், வருஷா வருஷம். But I look at their lives and never renewed. அவர்கள் வாழ்க்கையை பாருங்க, இவர்கள் மனம் புதிதடைகிறதே இல்லை. இவர்கள் தங்கள் ஊழியத்தை பிடித்துக் கொள்கிறதே இல்லை. இங்கே இருக்கிறார்கள் எத்தனையோ பேர், மூப்பர்களும் இருக்கிறார்கள். They never catch their ministry. Why? The mind is not renewed. போறது, வேலைக்கு போறது, சாப்பாடு போடுறது, பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு காரியம் மாசிக்கிறது, அல்ல ஒரு கேசட் கேட்கறது, திரும்பி வாரது, போறது, மனம் புதிதடைகிறதே இல்லை. அதனாலே நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என் வாழ்க்கையில் என்ன என்பதை இவர்களுக்கு தெரிகிறதே இல்லை. அதனாலே இவர்களது வெளிச்சம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிறதே இல்லை. ஏன்? நீதிமானின் பாதை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டுமே. மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும், மறுரூபம் அடைய வேண்டும். மனம் புதிதடையாமல் எப்படி மகிமை மேல் மகிமை நீ அடைய போகிறாய்? அப்போஸ்தலர்களை பாருங்கள். இயேசு ஊழியம் முடிய கட்டவாய் வரும் பொழுது அவர் எருசலேமை நோக்கி தமது முகத்தை திருப்பினார். அவர் அங்கே போனதும் தீய மனுஷர்களுடைய கைகளிலே என்னை ஒப்புக் கொடுப்பார்கள், அவர்கள் என்னை கொலை செய்வார்கள், ஆசாரிகள், பிரதான குருக்கள், வேதபாரர்கள். ஆனாலும் மூன்றாம் நாளிலே நான் உயிர்த்தெழும்புவேன் என்று அடிக்கடி சொன்னார். அவர்களுக்கோ அதை விளங்கவில்லை. சில வேளைகளில் அவர்கள் அதை யோசித்து பார்க்க பயப்பட்டு இருப்பார்கள். ஆனால் அந்த வேளையிலே இயேசு மறித்து உயிர்த்தெழாததுனாலே அந்த நேரத்திலே சூஷியர்கள் அவர்கள் மறுபுற படைந்தவர்கள் ஆயிருக்கவில்லை. அவர்கள் மனம் இன்னமும் பழையதுதான். அப்படியாய் பேசும் பொழுது பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, இல்லை, நாங்கள் உம்மை போக விட மாட்டோம். நீர் அங்கு போவதில்லை, அங்கு போனால் உம்மை கொலை செய்வார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? சாத்தானே, என் பின்னாலே, கெட் தி பிஹைண்ட் மீ சேட்டன். நீ தேவனுக்குரிய காரியங்களை சிந்தியாமல் மனுஷருக்குரிய காரியங்களை சிந்திக்கிறாய். மற்ற 16:23 அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். Can you see? எங்கே சிந்திப்பது? மனதிலே சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பார்த்தீர்களா? அப்ப தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கும் பொழுது சாத்தான், சாத்தானின் தாக்கத்துக்குள்ளாய் நாம் இருக்கிறோம் என்பது தெளிவாகிறது அல்லவா? அப்படி இல்லாவிட்டால் எதற்கு சாத்தானை என் பின்னாலே போகண்டு சொல்கிறார் பேதுருவை பார்த்து? பேதுருவை சாத்தான் என்று சொல்லவில்லை, பேதுருவுக்குள்ளே இந்த எண்ணத்தை போட்ட சாத்தானை சொல்கிறார் பின்னாலே வா ஆண்டே. அந்த எண்ணத்தை போட்டது மட்டுமல்ல, சாத்தான் என்ன செய்கிறான்? பேதுருவின் வாயினூடாக இயேசுவோடு பேசுகிறான். Can you see? எத்தனை பேருக்கு இது விளங்குது? என்ன சொல்கிறார் பேதுருவோடு? பேதுருவே, நீ இப்படி பேசுவது சரியல்ல. இதை பார், நீ என்னப்பா, நீ உனக்கு தெரியாதா நான் எதற்காய் வந்திருக்கிறேன்? சித்தத்தை செய்யல நான் வந்திருக்கிறேன். என்ன எங்களை பாசி சொன்னா விசர்த்தனமாய் நீ யோசிக்கிறாயே, சிந்திக்கிறாயே, பேசுகிறாய் என்று சொல்லுவோம். ஆனால் இயேசுவன் பேசுவதை மட்டும் பார்க்கவில்லை, எங்கே இந்த பேச்சு வந்ததென்று உடனடியாய் அவர் ஆவியிலே அறைந்து யார் மூலம் இந்த யோசனை உள்ளே வந்தது? ஏன் மனுஷன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் அவன் பேசுகிறான் அல்லவா? முதலில் யோசனைகளாகத்தான் எங்கள் மனதில் வருகிறது. அவர் உடனே என்ன சொல்கிறார்? சாத்தானே, என் பின்னாலே போ, நீ தேவனுக்குரியவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறாய். இன்றைக்கும் எங்களுடைய சம்பாஷணைகளிலே எத்தனை தடவை நாங்கள் தேவனுக்குரியவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்குரியவைகளை சிந்திக்கிறோம். அந்த வேளையில் இயேசு என்ன சொல்லுவார்? சாத்தானே, என் பின்னாலே வா. அந்த சிந்தனை பேதுரு சிந்திக்கவில்லை. அந்த யோசனை அவன் மனதுக்குள்ளே அவன் யோசனையாக வரவில்லை. யார் போட்டான்? பிசாசானவன். அதை போட்டது உடனே அவன் பேசுகிறான், உலகத்தின் வழக்கத்தின்படி பேசுகிறான். அதுதான் எபேசியர் 2 நாங்கள் வாசித்தோம், முன்பு நாங்களும் இப்படி இருந்தோம், ஆனால் பரிதாபமான நிலை என்ன? இப்பொழுதும் அநேகம் பேர் இப்படி இருக்கிறார்கள். மனம் புதிதடையவில்லை. Yes. அந்த ஸ்திரியோடு பேசுகிறார் கிணச்சடியிலே. அவர் கொஞ்சம் தண்ணீர் தாண்டு கேட்கிறார். அவர் சொன்னார், யூதன் என்ன தண்ணி கேட்கலாமா எங்கள்கிட்ட? சமாச்சனாக்களோடு பேச மாட்டாங்களே யூதர்கள். அவர் சொன்னார், யார் உன்னோடு பேசுகிறார் என்பதையும் தேவனோட ஈவு என்ன என்பதை நீ அறிந்திருந்தால் அவரிடத்திலே நீ கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அவர் சொன்னால், உங்களுக்கு கயிறும் இல்லை வாழையும் இல்லை, எப்படி நீ இருந்த தண்ணீரை கொடுப்பீர்? கேன் யூ சி? புதிரடையாத மனம் எதை யோசிக்கிறது? அவரோட தலைமை சொல்லுகிறார், புளிக்காரத்தை பரிசேருடைய புளிக்காரத்தை குறித்து எச்சரிப்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் உடனே சொல்லுக என்ன சொன்னார்கள், மனதில் யோசித்து, இவர் அப்பம் நாங்கள் கொண்டு வர என்று யோசிக்கிறாரோ, அதை குறித்து கேட்கிறாரோ. அவர் சொன்னார், இந்த தேவாலயத்தை இடிச்சு போடுங்கள், மூன்று நாளிலே நான் அதை கட்டி எழுப்புகிறேன். அவர் சொன்னார்கள், 46 வருஷம் எடுத்தது இந்த தேவாலயம் கொண்ட, மூன்று நாளே எழுப்ப போகிறீரா? புதிதடையாத மனம், புதிதடையாத மனம். சரி, ஏன்? அவர் சொன்னார், என் சரீரத்தை நீங்கள் சாப்பிட்டு என் ரத்தத்தை பானம் பண்ணாலும் எனக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவர் சொன்னார்கள், இது கடினமான உபதேசம், நாங்கள் இனிமேல் உண்மை பின்பற்றுவதில்லை. இது என்ன, இது எப்படி ஒரு தீங்கு தரிசி பேசியதில்லை? ஒரு மனுஷன் சதையினால் சாப்பிடலாமா? ரத்தத்தை குடிப்பது. இயேசு ஏன் பேசினார் அப்படி என்று எனக்கு இப்பொழுது தெரியும். உடன்படிக்கை நீ செலவழியாமல் சொல்லலாம், உனக்கு தெரியாது. உடன்படிக்கை இந்த புதிதடையாத மனம் பலவிதமான தேவனுக்கு விரோதமான உலக வழக்கத்தின் காரியங்களை சிந்தித்து அதை பேச செய்யும். How many times then the Holy Spirit had to rebuke us? What are you talking? Are you putting God's word and His kingdom first? Sister, எங்களுக்கு எங்களோட ஆண்டவர் கூட ஜீவிக்கிறதாக இருந்தால் சரீர பிரகாரமாக நான் நினைக்கிறேன் ஒரு டேப் ரெக்கார்டர் கையில் வச்சிருப்பாருண்டே, ஒவ்வொருக்காக நாங்கள் பேசாமதி விட்டுருவார். சாத்தானியன் பின்னாலே போ கிளாங், பத்தாள் பேசுது சாத்தானியன் பின்னாலே போ கிளாங், பத்தாள் பேசுது சாத்தானியன் பின்னாலே போ. ஏன்? எங்களது அநேகம் பேருடைய சொற்கள் எல்லாமே வரும் சிந்தனைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புதிதடையாத மனம் என்ன சொல்லும் தெரியுமா? என்னால் இயன்றவரை நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், மற்ற நேரங்களில் என் கடமையை நான் பார்ப்பேன். என்னால் இயன்றவரை நான் ஊழியம் செய்வேன். புதிதடைந்த மனம் என்ன சொல்லும் தெரியுமா? முழுவதுமாய் எனக்கு என்னை நான் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறேன், என் காரியங்களை பொறுப்பெடுக்கவும் எனக்கு அவர் நிறைவான காரியங்களை கொடுக்கவும் தேவைகளை அறளவும் அவருக்கு வல்லமை உண்டு, அவர் அதை கொடுப்பார். Hey man, that is a renewed mind. You say, oh, I will work and I give part of my time to the Lord. Part of your time? நான் வேலை செய்வேன், கொஞ்ச நேரத்துக்கு கர்த்தருக்கு கொடுப்பேன். யார்கிட்ட சொல்றாய்? நீ யாருக்கு சொந்தம்? உன் புருஷன் உனக்கு சொந்தம் அல்ல, உடன்படிக்கை. உன் பிள்ளை உனக்கு சொந்தம் அல்ல, உடன்படிக்கை. உன் வீடு உனக்கு சொந்தம் அல்ல, உடன்படிக்கை. உன் மோட்டர் சைக்கிள் கார் உனக்கு சொந்தம் அல்ல, சைக்கிள், உடன்படிக்கை. அதெல்லாம் தெரியுமா உனக்கு? உன் பணம் உனக்கு சொந்தம் அல்ல, உனக்கு தெரியுமா அது? உன் நாய் உனக்கு சொந்தம் அல்ல, உன் மாடுகள் உனக்கு சொந்தம் அல்ல, ஒன்றும் உனக்கு சொந்தம் அல்ல, நீயும் உனக்கு சொந்தம் அல்ல. இப்படி உடன்படிக்கை என்றால் எனக்கு இயலாது. இயேசு விட்டு சொல்லி போ. ஏன் தெரியுமா? உடன்படிக்கையின் அங்காள பக்கத்தில் அவர் அப்படித்தான் செய்தார். எனக்குரியதெல்லாம் உங்களுக்குரியது, இதோ என்னையே நான் சிலுவையிலே கொடுக்கிறேன் உனக்காக, என்னையே நான் கொடுக்கிறேன் அந்த சிலுவையிலே. நீ சொல்லுகிறாய், நேரம் கிடைச்சால் நான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டதுக்கு பிறகு நான் ஆபிரகாமின் ஒரு பிள்ளையை கேட்கவில்லையா? யாருக்கு சொந்தம் அந்த பிள்ளை? உடன்படிக்கை. இப்ப அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. மனம் புதிதடையவில்லை.
கொஞ்ச நேரம் இல்லை கொடுக்க பாக்கின ஒரு வாசிச்சா காணும்.
ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் தியானம் பண்ணினால் அல்ல ஒரு மணி நேரம் ஆர் சொன்னதே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து ஒரு மணி நேரம் தியானிக்கும் மனுஷன் பாக்கியவான். தேவனுக்கு தெரியுமே என்ன எழுத வேண்டும் என்று. மறுபடியும் புதிதடையாத மனம், நாளுக்கு நாள் மறுரூபம் அடையாத மனம், பிரச்சனைக்குரிய மனம். இப்படிப்பட்டவர்கள் சபைகளிலே இருந்து காலகட்டம் வரும் பொழுது சாத்தான் அடிக்கடி மறுபடியும் அவர்கள் மனதிலே வந்து பேசி மிக நெருக்கமாக இருந்த நண்பர்களையும் இடையிலே பிரித்து விடுகிறான். சடுதியாக சில தாக்கங்களை மனதிலே போடுவான். சடுதியாக வேதத்திலே சில தடுமாற்றங்களை போடுவான். இதென்ன இவர் இப்படி சொல்லுகிறார், நான் பார்த்த நான் இப்படி இப்பொழுதுதான் கண்டாய், 8 வருஷம் காணவில்லையா, 9 வருஷம் காணவில்லையா, ஏன் சடுதியாய் வந்தது? மனம் புதிதடையவில்லை. உன் மனம் புதிதடையாததனாலே உன் ஊழியத்தை நீ எடுத்துக்கொள்ளவில்லை. மனம் நாளுக்கு நாள் புதிதடையாமல் தேவனுடைய சித்தத்தை யாரும் அறிய முடியாது. ஆகினாலே சிலர் நீங்கள் வாசிக்க தெரியாமல் இருக்கிறீர்கள், சிலர் எவ்வளவு சொன்னாலும் விளங்காது. ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே எனக்கு தெரியாது, இவர்கள் மனம் எப்படி புதிதடையுமோ நான் அறியேன். கேட்டது அடுத்த நாள் கேட்டால் தெரியாது. எவ்விதமாய் சகோதரியே இந்த மனதுக்குள்ளே இருக்கிற இருளை நீ நீக்கப் போகிறாய்? மறுபடியும் சொல்கிறேன், நீ மறுபடியும் பிறந்த பொழுது பிறந்திருந்தால் உன் மனம் பிறக்கவில்லை, மனம் பழைய மனம்தான். பேதுருவை பாருங்கள், ஆவியிலே நிரப்பப்பட்டதுக்கு பிறகு ஆவியானவர் சொல்கிறார் கொர்நேலியு வீட்டுக்கு போகணும். இவன் அங்க போய் என்ன சொல்றான் தெரியுமா? கொர்நேலியு, உங்களுக்கு தெரிய வேணும், நாங்கள் யூதர்கள், நாங்கள் எல்லாம் இந்த இந்த அவிசுவாசிகள், யூதர்கள் எல்லாம் வீட்டுக்கு நாங்கள் போறது சரியில்லை, உங்களுக்கு தெரிய வேணும் அதெல்லாம். அன்றாலும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வரும்படிக்காக தான் நான் வந்தேன். இப்ப விஷயம் என்ன, எப்படி எப்படி இருக்கு, புதிதடைந்ததா மனம்? இல்லை, அவர்களும் புதிதடைய வேண்டும். அவனுக்கும் விளங்கல பல காரியங்கள் அவன் எழுதுகிறான். பேரு பவுல் எத்தனையோ காரியங்கள் எழுதிக்கிறான், சிலது விளங்க கஷ்டமாக இருக்கிறது. பேரு பார்த்துருக்கான் தட்டி தட்டி, ஆனால் அவன் தன்னை தாழ்த்தி கொண்டான், அவற்றை வேறு வசனங்களாக அவன் எடுத்துக்கொண்டான். சிலர் அதை புரட்டுகிறார்கள் என்று அவனும் எழுதி வைத்தான். நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள். விளங்காவிட்டால் அது விளங்கு வரை நீ காத்திரே. ஏன் நீ பெரிய ஒரு பைபிள் ஸ்டூடெண்டாக மாற பார்க்கிறாய்? உன்னை வழி நடத்த வைத்த மெய்ப்பனுக்கு மேலாக அங்கதான் வந்தது பிரதர் சாத்தான், பார்த்துட்டே இருந்தான் பிரதர். நான் சில இடத்துல சொல்லியிருக்கிறேன், இந்த ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி என்றால் ஒரு காயமும் வராம பார்த்துக்கொள்ள வேணும். வந்தது என்று சொன்னால் பிசாசினால் ஏதோ ஒரு மனச்சாங்கல் ஒரு காயம், அதை ஓரளவாய் நிவர்த்தி செய்து நீக்கி போடலாம். இரண்டு பக்கச்சாரும் மன புதிதடைந்து வளர்ச்சி அடைந்திருந்தால், ஆனால் மனம் புதிதடையாத பகுதியிலே காயம் ஆறினாலும் அந்த தழும்பு இருந்து கொண்டே இருக்கும். காயமாறும் தழும்பு இருக்கும். அண்ட் தி ஸ்பிரிட் வில் கம், அதே இடத்துக்கு அவன் மறுபடியும் வருவான், வந்து சொல்வான், பாத்தியா பாத்தியா, ஹி வில் கம். தட் இஸ் எ சேட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி, துக்கமான பகுதி அதுதான். சில சொல்லுவீங்க இல்லையா, முதல் ஒருக்கா அது வந்தது, அது அந்த இடத்துல இன்னும் சரி வரல இன்னும். ஏண்டா உடைஞ்சு ஒட்டி இருக்கு பாருங்க, இப்ப
அது முன்பு முந்தின மாதிரி அது கிரியை செய்கிறது இல்லை. இரண்டு பகுதியாரும் ஆவியிலே வளர்ந்திருந்த என்று சொன்னால், அதாவது மனம் புதிதடைந்து அவர்கள் நோக்கமெல்லாம் நேராக தேவன் அண்டை நேராக இருந்தால், நிச்சயமாக முற்றிலுமாக அதை நிவர்த்தி செய்ய முடியும், தாழ்மையோடு தாழ்த்தி கொண்டு. ஆம், இது உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் மனதில் குழப்பம் அடைந்தேன்.
இரண்டு பக்கத்திலும் பகுதியிலும்
அவர்கள் மனதிலே புதிதடைந்திருந்தால், அவர்கள் நோக்கங்கள் சரியாக இருந்தால், தேவனுடைய ராஜ்யத்தை முதலிலே தேடுகிறவர்களாக இருந்திருந்தால், அந்த பிரச்சனையை முற்றிலுமாக தீர்த்து வைக்கலாம்.
ஆனால் ஒரு பகுதி வளர்ந்திருந்து
மற்ற பகுதி மனதிலே புதிதடையாமல் அதே நிலையில இருக்கும் பொழுது
என்ன செய்யும் நினைக்கிறீங்களா சாத்தா?
நீங்களே சொல்லுங்கள், என்ன செய்யும்? திரும்பி வரும், மனதிலே திரும்பி வந்து பேசுவான். அல்லது யார் மூலமாக திரும்பி பேசுவான்? வீட்டிலே போனதும் பேசுவான்,
ஒருவேளை மனைவி மூலமா, இல்லை பிள்ளைகள் மூலமா,
அல்லது யார் மூலமாகவோ சில காரியங்களை காண்பிப்பான். இப்படி நடந்ததல்லவா,
அப்படி நடந்ததல்லவா, அதுப்படி
இப்படியா இருக்கிற வேளையில நீ தடுமாறுவாய். அதன் பிறகு
மனதிலே தாக்கம் வந்ததுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை
அந்த ஊழியக்காரனின் வாயினாலே கேட்பது மிக கஷ்டமாயிருக்கும், மிக கஷ்டமாயிருக்கும். அது உனக்கு பிரயோஜனப்படுவதில்லை, உனக்கு அது உணவாக உன் ஆவிக்குள்ளே போகிறதில்லை, உன் மனதிலே அது தெளிவை கொடுக்கிறதில்லை. உன்னால் வாய்விட்டு சிரிக்க முடியாது தேவனுடைய காரியங்களை பார்த்து. அந்த நிலையிலே நீ சபையிலே இருப்பாய். சோ இதுதான் ஆண்டவர் சொல்லும் காரியம். We must have a renewed mind. இரண்டாம் குருந்தியர் பத்தாம் அதிகாரத்திலே இந்த பிசாசினுடைய போராட்டம், ஏற்கனவே நாங்கள் இயேசு பேதுருவை கடிந்து கொண்டதிலே மிகவும் தெளிவாக நாங்கள் கண்டோம். பேதுருக்கு வந்த அந்த யோசனை நேரடியாய் பிசாசினாலே கொடுக்கப்பட்டதே. அதில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்வது என்ன? நாங்கள் தேவனுக்குரிய காரியங்களை சிந்தியாமல் மனுஷருக்குரிய காரியங்களை சிந்தித்து அதையும் அதற்கு முதலிடம் கொடுக்கிற பொழுது நாம் சாத்தானின் வல்லமைக்குள்ளாய் அகப்பட்டு நாங்கள் பேசுகிறோம். அல்லது சிலருடைய மனதிலே ஒரு வெள்ளச்சட்டையில ஒரு கருத்த மை போட்ட மாதிரி எங்கேயோ ஒரு பிளாக் ஸ்பாட் ஒன்று இருக்குது, ஒரு கருத்த எங்கேயோ ஒரு புள்ளி, ஒரு அசரே, ஒரு 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 கசர் பட்ட மாதிரி அதுல இருந்து அவன் கிரிகை செய்கிறான். ஒரு வழி ஏற்கனவே ஏற்பட்ட தப்பு அபிப்பிராயம் அல்லது ஏதோ என்னமோ காரியம் அல்லது ஒரு இச்சை அல்லது சம்திங் ஆல் தி டைம் தே ஹேவ் கிவன் ரூம், அதனாலே வேறு வேறு ஆவிகள் அங்கே உள்ளே வந்தது. இந்த இரண்டாம் கொரிந்தியர் பத்தாம் அதிகாரத்திலே இன்னும் தெளிவாக விசுவாசிகளுக்கு கூறப்படுகிறது, இந்த மனதிலே தான் நமக்கு போராட்டம் வருகிறது. யோசி யோசனையை பிசாசு கொடுப்பது மட்டுமல்ல, மனதிலே வந்து அவன் போராடுகிறான், அவன் தர்க்கிக்கிறான். ஒரு சின்ன காரியம் நடந்தது உனக்கு மேய்ப்பருக்கும் இடையிலே, அல்லது உனக்கும் இன்னும் ஒரு சகோதரன் சகோதரிக்கும் இடையிலே, ஆனால் நீ போகும் வழியிலே மனதிலே தர்க்கம் ஏற்படுகிறதே. நீ பேசுகிறாய், அவள் பேசுகிறாள், அவர் பேசுகிறார், அல்லது நீ பேசுகிறாய், அவர் பேசுகிறாய், வீட்டை போய் இருக்கிறாய், ஜெபம் பண்ணும் பொழுதே உட்கார்ந்து இருக்கிறாய், இந்த படம் மறுபடியும் உன் மனதிலே வருகிறதே. சபையிலே நடந்த காரியம், அல்லது வழியிலே நடந்த காரியம், அல்லது அந்த மரத்தடியிலே கீழே இருந்து அவர் கேட்ட கேள்வி, அந்த சகோதரி கேட்ட கேள்வி, அது என்ன அப்படி கேட்டா? அவன் வந்து முன்னாலே நிற்கிறான், மனதிலே நீ கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறாய், அல்லது கண்ணை திறந்து இருக்கிறாய், மற்றவர்கள் நினைக்கிறார்கள் நீ ஜெபத்திலே இருக்கிறாய் என்று. அங்க நீ பேசுறாய், அந்த சகோதரி பேசுறது, அந்த சகோதரன் நீ பேசுகிறாய், நடக்காத காரியங்கள் எல்லாம் மனதிலே வருகிறது, பேசாத காரியங்கள் எல்லாம் மனதிலே வருகிறது, நாங்கள் அதை கவனிப்பதே இல்லை. உனக்கு நடந்திருக்கலாம் நேற்றைய தினத்திலே, ராத்திரி வேளையிலே, காலையிலே மோந்தளவும் பொழுது நான் சொல்லாதது ஒன்றை உன் மனதிலே அது வந்து படமாக காண்பித்து போட்டிருக்கலாம். அந்த தப்பு அபிப்பிராயத்தோடு நீ வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவையாவும் உனக்கு மூடப்பட்டதாக இருக்கும் என்று சாத்தானுக்கு தெரியும். நான் இப்பொழுது பேசும் வார்த்தைகள் ஆனால் நீ உள்ளத்தை திறந்தால், நீ தேவனுடைய சொல்லுக்கு நீ ஒப்பு கொடுத்தால், ஊழியக்காரன் தேவனுடைய வசனத்திலேயே உனக்கு கற்பிக்கும் பொழுது அதை தேவ வசனமாக எடுத்துக்கொண்டால் தேவ ஆவியான உனக்கு கிரியை செய்ய முடியும். இந்த 10 அதிகாரத்திலே 3 வசனம் தொடக்கம், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும், முன்பு ஒரு காலம் வாசிக்காதது போல தயவு செய்து இதை வாசி, நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருந்தாலும், அதாவது இந்த சரீரத்திலே மாம்சத்தின் படி போர் செய்கிறவர்களால், அதாவது நாங்கள் தர்க்கிக்கும்படிக்கு வாயினாலே எவரோடும் ஆண்டவரங்களை சொல்லவில்லை, எங்களது போராட்டம் அடிப்பதனாலோ அல்லது ஏதாவது ஒரு சரீர பிரகாரமான ஒரு பொருள் ஒரு ஆயுதத்தினாலோ இல்லை, எங்கள் போராட்டம் நாங்கள் மாம்சத்தின்படி போராடுகிறவர்கள் அல்ல, ஆனால் போர் உண்டு. எங்கே இந்த போர்? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறதே. அறன்களை நிர்மூலமாக்க சுவர்கள் மதில்கள் கட்டி எழுப்புகிறான் எங்கே? மனதிலே. அந்த மதில் கட்டி எழுப்பப்பட்டதும் அதன் பிறகு மிஞ்சியது எது தெரியுமா? வாக்குவாதம். அந்த அரண் உடையும் வரை வாக்குவாதம் தொடர்ந்தே இருக்கும். ஒரு தடவை ஞாயிறு சனத்திலே, முன்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சர்வீஸ் முடிந்ததும் ஒரு எனக்கு மிகவும் பிரியமான ஒரு சகோதரன், அதாவது அடிக்கடி என்னோடு வந்து பேசுவார். எனக்கு அடிக்கடி சில வேளைகளிலே சமைத்து அனுப்புவார். இந்த சகோதரன் என்னுடைய மனைவியோடு வாக்குவாதம் பண்ணுவதை நான் அறிந்தேன். இங்காலே இன்னும் சபை நின்று கொண்டிருக்கிறது, அங்கு வாக்குவாதம் நடக்கிறது. என் மனைவி ஒன்று சொல்கிறார், அவர் ஒன்று சொல்கிறார். என் மனைவி ஒன்று சொல்கிறார், அவர் ஒன்று சொல்கிறார். அவருடைய மூச்சு பார்த்தேன், மிகவும் பிழை. ராஜன் என் சகோதரனை தயவு செய்து நிப்பாட்டுகள், எங்களை ஆக்கணிக்கிறாங்க, இது கூடாது. அவர் நிப்பாட்டவில்லை. ராஜன் பிளீஸ் இப்போ கதைக்க வேண்டாம், வீட்டுக்கு போங்கோ, ஆறுதலாக வந்து நீங்கள் கதைக்கலாம், தயவு செய்து வீட்டுக்கு போங்கோ. அவர் கேட்கவில்லை, என் மனைவியும் விடவில்லை. பொம்பளைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் என்ன செய்தேன் தெரியுமா? அவரை கொஞ்சம் வெளியில் எங்களை கொண்டு போய் என் கருத்தை அவர் சாலையிலே வாய்ச்சேன். And I rebuked that spirit arguing, தர்க்கிக்கும் வாக்குவாதம் பண்ணும் சாத்தானை, புத்தனை கட்டினேன் நான் இயேசுவின் நாமத்திலே. நாளை இந்த தலைவர் இப்படி ஆட்டினார், தலையை இப்படி 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 செய்தார். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களை வாக்குவாதங்களை, what does English say? Arguments. Can you see? Argument. ஏன் மனைவி புருஷனோட வாக்குவாதம் பண்ணுகிறாள் அல்லது புருஷன் மனைவியோட தொடர்ந்து நடக்கிறது? ஊந்து விட்டான் யாருடைய மனதுக்குள்ளேயோ, அல்லது அந்த வல்லமைக்குள்ள இவர் அந்த சகோதரி மனைவி அல்லது புருஷன் பிடிபட்டான். அநேகமாக பிடிபடுறது இஸ்திரி. லேடிஸ் ஏன் பிரத, அது ஆதியில தொடக்கம் அப்படித்தான் இருக்குது. ஏனென்று என்னடையும் கேட்கிறாய், ஆதி ஆமத்துக்கு போய் பார். ஏன் என்ன ஒரு மாதிரியும் பாக்குறான். ஆதாம் அமைஞ்சிக்கப்பட்டிருந்தா நான் சொல்லுவேன், ஆதாம் தான் பிழை. சாத்தான் அங்கதான் பேசினான் பொம்பளையோட. சாத்தான் உங்களுக்கு தெரியும் தான், இயலாதவர்களோடு தான் போய் பேசுவான் இல்லையா? போய் போய் ஒரு பொம்பளையோட பேசுறான். தர்க்கங்களை வாக்குவாதம் பண்ண போகிறாயா? உன் புருஷனோடு வாக்குவாதம் பண்ண போகிறாயா? இங்கே யாரோ ஆவதோடு வாக்குவாதம் பண்ண போகிறாயா? சொல்ல சொல்ல உனக்கு விளங்குறது இல்லையா? தர்க்கித்துக் கொண்டே இருக்கிறாயா? புருஷனும் மனைவியும் தர்க்கிக்கும் பொழுது சாத்தான் பிள்ளைகளுக்குள்ளே வந்து பூந்து கொள்கிறான்.
வாக்குவாதம் பண்ணும் ஆவி, கோபத்தின் ஆவி, சண்டையின் ஆவி, செலவழிகளிலே தற்கொலை மரணம், இவை யாவும் கூண்டோடு வந்து புகுந்து விடுகிறது சிறு பிள்ளைகளுக்குள்ளே. ஏன் யாக்கோபு 3:14-15 அப்படி கூறுகிறது, எங்கே குரோதங்களும் வைராக்கியங்களும் உண்டோ அங்கே சகலவிதமான துர்ச்சைகளும் இருக்கும். அதாவது all kinds of evil things, சாத்தானின் ராஜ்யத்தின் சேனைகள் வந்து பூந்து கொள்ளும். இங்கு தர்க்கங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா? அது எதனால் உண்டாகிறது? சாத்தானால். இன்னும் ஒரு நேரத்திலே ஒரு சகோதரி பின் வீட்டிலே, என் பின் வீட்டிலே இருந்தாள். அவளுடைய குடும்பம், அவளும் மிகவும் எங்களுக்கு நெருக்கமாக இருந்தாள். நல்ல சகோதரி, தாழ்மையானவள், உதவி செய்வான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் முகம் வேறுபட்டது, பேச்சும் வேறுபட்டது. ஒரு நாள் அவள் சொன்னாள், நான் இனிமேல் சபைக்கு நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். நானும் என் மனைவியுமாக அவளை போய் பேசி அவளிடத்திலே தயவு செய்து வாருங்கள் என்று கேட்டோம். அவள் சொன்னால், இல்லை நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், தயவு செய்து விடுங்கோ, என்று கைவிடுங்கோ. இல்லை வா. நான் என்ன செய்தேன்? மறுபடியும் சொன்னேன், அவளை கொண்டு வாங்க. 7வது பருவத்தில் கொண்டு மெதுவாக கொண்டு வந்தாள். பிடிச்சு கொண்டு தான், எடுத்துக்கொண்டு தான் வந்தது. அப்பையும் நான் மாட்டேன், என்னை விடுங்கள், எனக்கு ஒரு பேச்சும் இல்லை என்று கோபமாய் பேசிக்கொண்டே இருந்தாள். அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாள். நான் சொன்ன, சகோதரியே, உங்கள் காரியங்களை நீங்கள் மறந்து போனீர்கள், கச்சர் உங்களை எப்படி அழைத்தார் என்று மறந்து போனீர்கள், ஏன் வீணாகங்களை வெறுக்கிறீர்கள், வேண்டாம், மனம் திரும்புங்கள். கேட்கவே மாட்டேன், கெஞ்சினேன், கேட்கவே மாட்டேன் என்றாள். மறுபடியும் கெஞ்சினேன், ஜபம் பண்ணினேன், பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, இறங்குமாப்பா, இந்த சகோதரிக்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு கேட்கப்படவில்லை. அவள் இன்னும் அடம் பிடித்துக் கொண்டிருந்தாள். பார்க்க மாட்டேன் என்றாள். என்னை விடுங்கள், நான் போறேன், விடுங்க, என்ன எனக்கு வேண்டாம், நான் இங்கு வரமாட்டேன், என்னை விடுங்க சாமி, எனக்கு விடுங்க, என்னை நான் போகிறேன். சடுதியாக நான் என்ன செய்தேன்? என் கரச்சி அவள் சாலை மேலே வாய்ச்சேன். பேசாசை, இவள் தாலையில போட்டு அரணி நான் உட்டைக்கிறேன், இயேசுவின் நாமத்திலே எட்டு உன் கையே என்று சொன்னேன். அவ்வளவேதான். சடுதியாக ஒரு நடுக்கம் மாதிரி அவளுக்கு வந்தது. அதுக்கு பிறகு இப்படி இப்படி செய்தாள், கண்களை கசக்கினாள், திறந்தாள். சமீர்கா பிரதர், மன்னிச்சு பிரதர், நான் எப்படி இங்க வந்தான், நான் இங்க வந்தான், ஐயோ என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நான் சொல்லிட்டுனா பிரதர், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க பிரதர். இவர்களை என் கண்களாலே நான் கண்டேன். நான் கூறுவது உண்மைதானே? யுகனாஸ்க் மனதிலே தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், அறங்கள், மதில்கள் கட்டப்பட்டிருக்கும் வரை கட்டசி மட்டும் அவர்கள் திரும்ப மாட்டார்கள். அது உடைபடும் வரை. அதனாலே தான் எங்களுக்கு ஆவிக்குரிய போராயுதங்கள் தேவன் கொடுத்தார். பிரைஸ் காட். இதை நீ ருசித்தால் தான் நீ படிப்பாய். நமது போராயுதங்கள் மாமிசம் அல்ல என்று பலர் சும்மா படிக்கிறார்கள், படிச்சு துல. நான் தொங்கி தொங்கி படிப்பேன். ஏன்? அதை நான் ருசித்திருக்கிறேன், ருசித்துக் கொண்டிருக்கிறேன். பிரைஸ் காட். அந்த வசனம், இப்படி பல வசனங்கள் இருக்கிறது. தேவன் சொன்னது உண்மைதான். சிலருக்கு எவ்வளவோ விளங்கப்படுத்துவேன், சித்த கொஞ்சம் ஆராய்ச்சி இல்ல பிளஃப் பிளஃபிங் இஸ் ஜஸ்ட் லோட் ஆஃப் பிளஃபிங் பிளஃப். ஏய், மனதிலே அரண் அவர்களுக்கு தெரிகிறது இல்லை. சிலருக்கு அது இருக்கிறவங்க இருப்போம். சோ காட் இஸ் நாட் கோயிங் டு டு எனிதிங் வித் தேம். அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார் தேவன். சகோதரியே, நீ மனம் புதிதடைய தேவனோடு ஒத்துழைத்து நீ தியானிக்காமல் தேவனுடைய எந்த விடுதலையும் கொடுக்க போகிறதில்லை. உண்மை, விடுதலையை வாஞ்சிக்காதவர்களுக்கு விடுதலை இல்லை. நான் சொல்லுகிறேன் என்பதற்காக உட்கார்ந்து தலையை குனிந்திருக்கிற விடுதலை இல்லை. வேஸ்டிங் யோர் டைம், வேஸ்டிங் யோர் டைம். மனம் புதிதடைய வேண்டும். அப்ப இங்க என்ன போட்டிருக்கிறது? இந்த போராட்டம் எங்க நடக்கிறது? அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவு எங்கே இருந்து வருகிறது? தேவனை அறிகிற அறிவு வேத வசனங்களிலே இருந்து. அறிவுக்கு விரோதமாய், அதாவது தேவ வசனத்துக்கு விரோதமாய் ஒரு சிந்தனை வந்ததானால், அப்ப ஒரு சிந்தனை வருகிறதே அது தேவ வசனத்துக்கு விரோதமாய் இருக்கிறதா என்று அறிவதற்கு உனக்கு என்ன தெரிய வேணும்? தேவ வசனம் தெரிய வேணும். அல்லாவிட்டவனுக்கு எப்படி தெரியும்? அதுதான் இந்த தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, எல்லா மேட்டிமை மேட்டிமை எங்கே இருந்து வருகிறது? சாத்தான் அந்த மேட்டிமையான சிந்தனை அவன் கொடுத்தான். பிரதர் எப்படி சொல்ற, நான் போய் பார்த்தான், அப்படி இல்லை வேதத்துல. நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் அருவார், எந்த எண்ணத்தையும் என்று தமிழிலே போடப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்திலே எவ்ரி தாட், am I right? Every high thing and thought, the King James version says every thought, taking captive every thought. ஒவ்வொரு யோசனையையும் எந்த என்றிருக்கல்ல இங்கே என்ன போடவேணும், ஒவ்வொரு யோசனையையும் எண்ணம் என்றால் யோசனை, தெரியும் தானே எண்ண பறவை, எஸ். கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஓ, நல்லா தான் செய்கிறோம். ஒவ்வொரு யோசனையையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிறதாம். கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிறது என்றால் தேவனுடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அது முரண்பாடாக இருந்தால் உடனடியாக அதை தள்ள வேண்டுமா? கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவும் தேவவசனமும் ஒன்று. அப்ப அவருக்குள் சிறைப்படுத்துகிறது எப்படி? தேவவசனத்துக்குள் சிறைப்படுத்து, அதோடு ஒப்பிட்டு பார். முரண்பாடாக இருந்தால் உடனே அந்த எண்ணத்துக்கு பின்னால் இனிக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்திலே கட்டு. இந்த எண்ணத்தை போட்டு என் மனதிலே போட்ட பொல்லாத பிசாசு உன் இயேசுவின் நாமத்திலே கட்டு, உன் வல்லமை உடைகிறேன் இந்த வழியிலே. அல்லது அதுக்கு எதிராக ஒரு தேவ வசனத்தை நீ உன் வாயினாலே சொல்ல வேணும். எப்படி எழுதியிருக்கிறது? சாத்தானே. ஏன், அது மனதிலே தர்க்கிக்கிறது, உன் யோசனைகளுக்குள்ளே அது வந்து பூந்து கொள்கிறது. ஆம், ஒரு கார்ட்ஸ் பேக்கெட்ட நினைச்சு கொள்ளுங்க, கார்ட்ஸ் விளையாடுற கார்ட்ஸ், அதுதான் உன்னுடைய யோசனைகள் ரெண்டு பாய். நீ கொஞ்சம் பேசாம இருக்க ரெண்டு மூன்று கார்ட்ஸ் அதுக்குள்ள உணர்ந்து பூத்துது, சாத்தான். நீ அதையும் சேர்த்து சிந்திக்கிறாய், நீ நினைக்கிறாய் பூட்டப்பட்ட அந்த ரெண்டு மூன்று கார்ட்ஸ் அதுவும் உன்னுடையது தான் என்று, உன்னுடைய யோசனைகள் என்று இல்லை. மிக இலகுவாக நம்முடைய யோசனைகளுக்குள்ளே அவன் பூந்து கொடுக்கிறான். You see, the devil wants to get in line with us in our thought life. It want to enter. எப்படி உன் வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறான் தெரியுமா? உன்னுடைய யோசனைகளில் அறிந்து கொள். அதனால தான் தேவன் சொன்னார், என்ன தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறியும்படிக்கு. இந்த உலகத்தின்படி நீங்கள் சிந்தியாமல், ஒத்த வேஷம் சரியாமல், மனம் புதிதடைகிறதுனாலே மறுரூபம் அடையுங்கள். மனம் புதிதடையாமல் மறுரூபம் அடைய மாட்டாய். ஒன்றுமே உனக்கு விளங்காது, உடன்படிக்கை விளங்காது, கதையை விடு. உனக்கு என்ன விளங்க போகிறது? உன் மனம் புதிதடையவில்லையே. இப்ப நான் தேவனுடைய ஜனங்களை கடற்கரையிலே கொண்டு போய் ஒரு நாள் முழுவதுமாக இருந்து தேவ வசனத்தை பார்த்து நாங்கள் ஐக்கியப்படலாம் என்று யோசித்தேன். பலர் இப்பொழுது வேற விதமாக யோசித்திருப்பார்கள். அங்கே சாப்பாட்டையும் குளிக்கிறதையும் அல்லது முஸ்பாத்தி பண்றதையும் யோசித்திருப்பார்கள். ஏன், அவர்கள் சிந்தனைகள் எல்லாம் வேறு. What are you going to do then? மறுபடியும் பிறக்கிறது தேவனாலே முற்றிலுமாய் உண்டாகிற காரியம், அது மின்னலை போல் நடக்கிறது. ஆனால் மனம் புதிதடைகிறதோ, நீ ஒத்துழைக்காமல், நீ அதை செய்யாமல், நீ அதை தியானிக்காமல், நீ அதை செயலிலே போடாமல், வாட் வில் யூ டூ சிஸ்டர்? அது சரியா, இப்படி செய்யலாமா, அங்க போகலாமா, இந்த வேலை எடுக்கலாமா, இவோட போகட்டா, இவோட போகட்டா. மனம் புதிதடையாத, சிலவுகளை மறுபடியும் பிறக்காத, இன்னமும் கற்பத்தில் இருக்கிற சில பிள்ளைகள் கரை கூட்டி இருக்கோண்டும் இன்னும் தெரியாது. காரியம் நான் வாசித்தேன்.
Thank you, Jesus.
I just want to let you know the need of the hour. This was written about 45 years back, probably or more. 45 வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன். இது பை கென்யான். இந்த மனத்தியாலத்துக்கு தேவையானது, Someone is going to rise and understand the things of the covenant. உடன்படிக்கையின் காரியங்களை, தேவனுடைய ரகசியங்களை யாரோ சில ஜனங்கள் எழும்பி அதை பிடித்துக் கொள்ள போகிறார்கள். Somebody of people is going to enter into it. சில குறிப்பான கூட்டத்தார் அதுக்குள்ளே நுழைந்து கொள்ள போகிறார்கள். I have a conviction that this is the 11th hour message. That this is a message for the church today. 11th manathiyalathirundey naanga vandirukkom. Idu sabaiyinudaiya neram. Idu inda seidhi sabaikku theviyana seidhi endradhai naan arindirukkiren. In the troubled days that lie ahead, we are going to require all that God can give us and be to us to stand the rest tests we are going through and will go through. Vara irukkira நெருக்கமான நாட்களிலே, கொடிய காலங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சகல விதமான போராயுதங்களோ ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு தேவையாயிருக்கிறது. எதற்கு? நாம் கடந்து போய்கொண்டிருக்கிற விசுவாச பரீட்சை சோதனைகளையும் இனிமேல் வரப்போகிற விசுவாச சோதனைகளையும் நாங்கள் ஜெயிப்பதற்கு. You see, brethren, this blood covenant teaching, this relationship teaching, the ability to use the name of Jesus, this marvelous teaching of our identification and our privileges is a message for the coming days. Naam devanudaiya udanpadikki endral enna? Avarodu naam uravaadi oppravai seindirukkirad endral enna? Yesu Kristudaiya naamathin valumai eppadi upayogippadhu? எப்படி நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய சிலாக்கியம் என்ன? இவைகளை எல்லாம் நாங்கள் அறிந்திருந்தால்தான் நாங்கள் எங்களை எதிர்த்து வந்து கொண்டிருக்கிற இந்த அந்தகார சக்திகளின் கூட்டத்தை நாம் அவர்களை மேற்கொள்ள முடியும். Do you know that Jesus in the Great Commission in the Gospel of Mark did a peculiar thing? மார்க்கு சுவிசேஷத்திலே இயேசு சபைக்கு கட்டளையிட்டு சொல்லும் பொழுதே ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை சொன்னார். He said, In my name you shall cast out demons. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னார். I had not seen its significance. நான் இப்படியா சபைகள் இயங்குவதை நான் காணவில்லை. I know now what it means. ஆனால் எனக்கு இப்பொழுது தெரியும் இதனுடைய அர்த்தம். In the last days, demons are going to become very prominent. In the கடைசி நாட்களிலே அசுத்தாவிகளின் கூட்டம், அதனுடைய சேனைகள் மிகவும் பகிரங்கமாக ஜனங்களுக்கு காண்பிக்கப்பட போகிறதே. அது எதிர்த்து வரப்போகிறதே. Satan, knowing that his days are shortened, is coming to the earth with all his host. And we are going to pass into a period of spiritual conflict. Such as the church has never known. Satan தனக்கு மிகவும் குறுகிய காலம் இருக்கிறது என்பதை அறிந்து தன்னுடைய சேனைகளை உலகத்துக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் உலகத்துக்கு சீக்கிரமாய் இன்னும் பலத்த சேனையோடு வந்து இறங்கிக் கொண்டிருக்கும் நாட்களிலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இப்படியான இந்த நாட்களிலே சபைக்கு மிகுந்த ஆவிக்குரிய போராட்டம் இருந்து கொண்டிருக்கும். சபை இப்படியான ஒரு ஆவிக்குரிய போராட்டத்துக்குள்ளே முன்பு ஒரு காலத்திலும் நுழைந்ததில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். This will not only be a persecution, but it will be demons breaking and crushing the spirit of the church in the individual. இது வந்து இப்படியான இந்த எதிர்த்தாக்கம் சாத்தான் இந்த கடைசி நாட்களிலே அவருடைய சேனைகள் கீழே இறங்கி வந்து இது என்ன செய்யுமாம்? இது கிறிஸ்தவர்களுக்கு நிந்தனை உபத்திரவத்தை சிலரை அது சிறையிலே போட்டு அல்லது காயப்படுத்தி அல்லது சிலரை அல்லது பலரை கொன்று இப்படியாய் உபத்திரவப்படுத்துவது மட்டுமல்ல, சபையில் இருக்கும் விசுவாசிகளுடைய ஆவி சோர்ந்து போகத்தக்கதாய் அவர்களுடைய ஆவியை நெருக்கி தனிப்பட்டவர்களை வஞ்சித்து அவர்களை கீழே போடும். The church must learn the secret of standing against the house of darkness in the name of Jesus. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சாத்தானின் தாக்கங்களை எதிர்த்து நிற்கத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எவ்விதமாய் உபயோகிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நன்கு அறிந்திருக்க வேண்டும் இந்த கடைசி மனத்தியாலத்திலே என்று சொல்லுகிறார். ஏன் முழுசுகிறாய்? ஏன்? ஒரு சகோதரிக்கு சொன்னேன், போன கிழமை நீங்கள் இருந்து விளையாடுகிறீர்கள், நீங்கள் பிள்ளையோடு விளையாடுகிறீர்கள், சும்மா வந்து போறீர்கள், நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், உங்களை பாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள், பகிரங்கமாக நான் எச்சரிக்கேன். நேற்றைய சின்னத்திலே கண்ணீரோடு வந்து நிற்கிறாள். என்ன என்று கேட்டேன், புருஷன் குடிச்சு முன்பு குடித்த புருஷன் பலகாலமாய் விட்டு இப்பொழுது மறுபடியும் குடிக்க ஆரம்பித்து இருக்கிறான். இரவு 9 மணி நேரத்தில் எழுந்து வீட்டை விட்டு எழுந்து போய்விட்டானாம். நல்ல வேளை உயிர் தப்பியது. தேவனை அனைத்தையும் அறிந்து எச்சரிக்கிறார் பிரதர், அவருக்கு தெரியும் யார் யார் நீங்க என்ன கோலத்தில் வாரியல், எவ்விதமாய் கேட்கிறீர்கள், எவ்விதமாய் வீட்டுக்கு போய் இந்த மனம் புதிதடைய நீ காரியம் செய்கிறாய், இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறாயா, தேவனுடைய ராஜ்யத்தை முதலிலே தேடுகிறாயா, என்னதான் நடந்தாலும் நான் இயேசுக்கென்றே நான் ஜீவிப்பேன், சபையிலே நான் பிரகாசிப்பேன், நான் வளருவேன், உண்மையிலே நடப்பேன், எல்லாரையும் நான் நேசிப்பேன், உள்ளத்தை திறந்து நான் பழகுவேன் பேசுவேன் என்று யார் யார் இருக்கிறேன் என்று கர்த்தருக்கு தெரியும். நிச்சயம் சோதனை வரும், நிச்சயம் மனம் புதிதடையாதவர்கள் பயங்கரமாய் தாக்கமடைவீர்கள். சட்டதியார், என்ன இந்த சகோதரிக்கு நடந்தது, என்ன இந்த குடும்பத்துக்கு நடந்தது, இந்த சின்ன காரியத்துக்கு விட்டுட்டு போயிட்டாங்களா சபையை? ஒரு சகோதரன் தனக்கு இறைச்சி கொஞ்சம் கொடுக்கவில்லையாம் என்று சபையை விட்டு போனார். அந்த சகோதரனுடைய மனைவிக்கு வருஷம் வருஷம் இருந்த பயங்கர தலைவலி, போகாத ஆஸ்பத்திரி இல்ல, போய் காட்டி கடைசியா ஆஸ்பத்திரியில டாக்டர் என்னச்சா தெரியுமா, உள்ளுக்கு இருந்த 32 புடிங்கி விட்டுட்டாங்க. பல்ல என்ன யோசிக்கிறாய், தலைவலி அண்டு போச்சுதான் தலைவலி இல்லை. அவர்கள் பிறகு இங்கு வந்து குணமடைந்தார்கள். 4-5 வருடங்கள் இருந்தார்கள், இறைச்சி கொஞ்சம் கிடைக்கலையாம், குடும்பமே இல்லை. ஆனால் மற்றவர்களை குற்றம் சொல்ல மாட்டேன், அந்த தகப்பன் மனதிலே பிசாசு இடிச்சான், அல்லது உள்ளே இருந்தது பாம்பு எழும்பியது. ஆம், ஏய் மனம் புதிதடையவில்லை, சபைக்கு வாரது போறது, வாரது போறது, வாரது போறது, சும்மா கேட்கிறது, பெரிய கண்ணீரோடு ஜெபம் பண்ற மாதிரி காண்பிக்கிறது, யாரோட விளையாடுகிறாய்? புருஷன்மார எண்ணம் என்ன, என்ன கஷ்டப்பட்டு உழைச்சு நான் பிள்ளைகள பயிரை நிரப்பிட்டேன்னா ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் போடுவார், யார் சொன்னது? உன் மனம் புதிதடையாமல் எப்படி உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுக்க போகிறாய்? தகப்பன் மேல் விழுந்த பொறுப்பல்லவா, கர்த்தருடைய போதனையிலே வளருங்கள் என்று சொல்லி எவன் செய்கிறான்? சில பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. நான் மற்றவர்களை கேட்கிறேன், நீ அதை செய்கிறாயா? அது தேவனுடைய வார்த்தை, நான் விசுவாசிக்கிறேன். பயங்கரமான இரக்கமுள்ள உடன்படிக்கையின் தேவனுடைய வார்த்தை. அவர் சொன்னார், உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கும் பொழுதும் எழுப்பும் பொழுதும் வழியில் நடக்கும் பொழுதும் உட்காரும் பொழுதும் படுத்துக்கொள்ளும் பொழுதும் என் வார்த்தைகளை குறித்து போதியுங்கள் என்று சொன்னார். நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது, ஓ துவைக்க வேணும், குசினி வந்து வைக்க வேணும், மார்க்கெட்டுக்கு போக வேணும், வீடு கூட்ட வேணும், முத்தம் கூட்ட வேணும், ஐயோ ஐயோ எச்சனையோ நாள் உடுப்பு கழுவி, ஐயோ பலவிதமான வேலைகள். இயேசு என்ன சொன்னார் மரியாளுக்கு, மாற்றாளுக்கு? தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே, ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். என்னது? தேவனுடைய வசனம். ஒன் திங் இஸ் நீட்ஃபுல். அந்த தேவனுடைய வசனம் உனக்கு வெளிப்படுத்துவதாக இதயத்திலே வந்து மனம் புதிதடைந்தால், இயேசு என்ன சொன்னார், ஒருவன் என்னை விசுவாசித்தால் நான் செய்கிற காரியங்களையும் அவன் செய்து அதை விட மேலான காரியங்களையும் அவன் செய்வான் என்று இயேசு சொன்னார். அது வெளிப்படுத்துதலாக வராதபடியினாலே நாங்கள் கெஞ்சுகிறோம், எங்களுக்கு இடம் தெரியாது, கிறிஸ்துவுக்களாக நாங்கள் யார் என்பது தெரியாது, எங்களுடைய அதிகாரம் தெரியாது, எங்களது நிலைமை என்ன என்று தெரியாது, இயேசு இப்பொழுது என்ன செய்கிறார் என்று தெரியாது, அவருடைய நாமத்தின் வல்லமை என்ன என்று தெரியாது, எப்பொழுது நான் அவருடைய நாமத்தின் வல்லமையை நான் உபயோகிக்கலாம், எப்படி உபயோகிக்கலாம், யாருக்கு உபயோகிக்கலாம், ஒன்றும் தெரியாது. அதுவா அந்த சகோதரிக்கு நான் ஜெபம் பண்ணி ஒன்று நடக்கவில்லை. தலைமையில் கையை வச்சு அந்த அரணை உடைச்சு உடனடியாக அவள் கண்கள் திறந்தது. பார்த்தாயா, நான் சொன்னேன் கத்திகள் பல உண்டு, குசுனியிலே அருவா கத்தி, மேச கத்தி, பான் கத்தி, வெங்காயம் விட்டுற கத்தி, ஒன்றுக்கு ஒன்று பாவிக்க முடியும், அருவா கத்தியால வெங்காயம் விட்டுறதா இல்லையே? அதே மாதிரிதான் பல விதமான ஜபங்கள் உண்டு. இது மனம் புதிதடைந்தால் தான் நீ இதை உபயோகிப்பாய், அல்லது வந்திருந்து என் மூஞ்சியை பார்த்து போவாய். இந்த கேசட்டை இன்னைக்கு டிடை இருப்பாய், ஒன்றும் நடக்காது. Can you see? மனம் புதிதடைகிறதுனாலே மறுரூபம் அடைங்க. Brothers and sisters, let me tell you, I have to submit to God for the renewal of my mind. என் மனம் புதிதடைய நான் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தேன், என் சரீரத்தை ஒப்புக் கொடுத்தேன். முதலில் சரீரத்தை ஒப்புக் கொடுக்காமலும் மனம் புதிதடையாது. அதான் முதலே அதை போட்டுட்டார். முதல் வசனமாக அதுலேயும் காரியங்கள் இருக்கிறதே. ஏன் இரண்டாம் வசனத்தை முதலாவது சொல்லவில்லை? ரோமர் 12 இல்லை இல்லை, முதலில் உன் சரீரத்தை ஒப்புக்கொடு. அந்த சரீரம் மனசு பக்கமாக இழுபட்டு போகாம இருக்கட்டும். உன் சரீரத்திலே 5 ஐம்பரங்களும் உண்டு இல்லையா? கேட்பது, பார்ப்பது, மணப்பது, ருசிப்பது, உணர்வு, தொடுவது, இவையாவும் ஐம்புலங்கள் உன் சரீரத்திலே இருக்கிறதே. பழைய வாழ்க்கையிலே ஐம்புலங்களின்படி நீ நடந்தாய். இப்பொழுது அந்த ஐம்புலங்களையும் நான் ஆளட்டும் என்று சொல்கிறார் தேவன். அதனால உன் சரீரத்தை என்னிடத்திலே கொடு என்று சொல்கிறார். நாங்கள் ஐம்புலங்களின்படி நடக்கிறதல்ல. மாமிசம் என்கிற இடத்தில் எல்லாவற்றிலும் ஐம்புலங்கள் என்று சொல்லி வாசித்து பார், விளங்கு உனக்கு வடிவாக. மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ரோமர் 8 அதிகாரம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்ப மற்ற மாதிரி பார்த்தால் ஆவியின்படி உனக்கு நடக்க விருப்பமா? மறுபுறப்படைந்த ஆவியின்படி நீ என்ன செய்ய வேணும்? ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க வேணும். சிம்பிள். இந்தியா பக்கத்தில் இருந்து வாங்கால ஆவியின்படி நடக்கிறவர்கள் எதை சிந்திக்கிறார்கள்? ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். தேவனுடைய வசனத்தை. அப்ப உனக்கு ஆவியின்படி நடக்க உனக்கு விருப்பம் என்றால் எப்படி என்று நீ கேட்டால், எப்படி பிறகு நான் ஆவியின்படி நடக்கிறது? ஆவிக்குரிய காரியங்களை தியானம் பண்ணு, தொடர்ந்து அதை சிந்தித்துக்கொள். பேதுரு மாதிரி நாங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். முதலிலே மனுஷனுடைய காரியங்களை தான் சிந்திக்கிறோம். எங்களுக்கு அது உங்களுக்கு தெரியாதே. அது இது ஐம்புலங்களின்படி நடக்கிறவரும் ஐம்புலங்களுக்குரிய காரியங்களை சிந்திக்கிறார்கள். சாப்பாடு, கேட்பது, பார்ப்பது, மணப்பது, அடுத்தது தொடுவது, சென்ஸ் ஆஃப் டச், அவைகளையே சிந்திக்கிறார்கள். அதனாலே அவர்கள் அப்படி நடக்கிறார்கள். அப்ப மனம் புதிதடையாதவர்கள் எதன்படி நடப்பார்கள்? ஐம்புலங்களின்படி. மாமிசத்துக்கு படி நடக்கிற மனம் தேவனுக்கு விரோதமான பகையாயிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ரோமர் 7 அதிகாரம். ரோமர் 7 23-22-23. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி ஆவியின்படி, மறுபுறப்படைந்த ஆவியின்படி. விளங்குறதா? மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, மனம், சரீரம். இது பாருங்கள், உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி, அதாவது மறுபுறப்படைந்த என்ன மனம் ஆவியா? ஆவியின்படி தேவனுடைய நியாய பிரமாணத்தில் பிரியமாயிருக்கிறேன். அப்ப நீ சொல்லுகிறாய், ஐயோ எனக்கு ஆசை ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, ஆண்டவுடைய வசனம் எனக்கு விருப்பம் என்று உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி சொல்லுகிறாய். ஓ, ஐ லவ் காட்ஸ் வேர்ட். ஐயோ, இவ்வளவு இருக்கு படிக்கிறதுக்கு, ஆசையா இருக்கு ஆண்டவர் வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படி என்று பவுலும் சொல்லுகிறான். உள்ளான இருதயத்தின்படி, உள்ளான மனுஷன் ஆவியின்படி. ஆனால் ஆகிலும் என் சரீரத்தின் மனதின், பார்த்தாயா, மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிறேன். எங்க பிரதர் போராட்டம்? எல்லாம் ஆவியானவர் ஒன்றாய்த்தான் பேசுவார். பார்த்தாயா, போராட்டம் எங்க வருது? பார்த்தாயா, என்ன விதமா வருது? சத்தியம் மெஷின் கன் மாதிரி யோசனைகள் வருகிறது. குளிக்கிற நேரம், நடந்து போற நேரம், சிலவளை இப்பொழுதே நான் பேசிட்டே இருக்கு, நீ வரங்கியோ, சிந்தனைகள் போய்கொண்டே இருக்குது. மனதினிலே போராட்டம், மனுஷனையே வாட்டு ஐயா, வாட்டி வாட்டி கடைசியில வாட்டுக்கு கொண்டு போகுது. அதான் அது பேர் வாட்டு. நல்லா வாட்டி எடுப்பான் போனாலங்க. மனதிலே, மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறு ஒரு பிரமாணத்தின் அவயவங்களில் இருக்க கண்டேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. மனதிலே போராட்டம் வருகிறது. ஏன்? மனம் புதிதடையவில்லை. பிரதர் ஃப்ரெட் ப்ரைஸ் சொன்னார், நான் மறுபுறம் பழங்க பொழுதே நான் சந்தோஷத்தினால் நிறைந்து நான் இருந்தேன். யாராவது ஏதோ ஒரு நிர்வாணமான ஒரு பொம்பளையின் படத்தை கொண்டு நான் பார்க்க மாட்டேன். அல்லது ஒரு வடிவான பொம்பளை தேர்வான் வந்தாலும் அழகு ராணி போட்டியிலே பரிசு பெற்றவள் நான் பார்க்க மாட்டேன். அந்த விதமாய் நான் இருந்தேன். கொண்டசி மட்டும் நான் மட்டும் நான் பார்க்க மாட்டேன். ஆறு கிழமை மட்டும்
இதனவனுக்கு
அவர் என்ன சொல்லுகிறார் உண்மைதான். ஆவி மறுபடியும் பிறந்ததே உடனே அந்த அடிச்ச மின்னல்ல மனம் ஒரு வெளிச்சம் அடைந்தது. ஐயோ, நான் ஒரு புதிய மனுஷன். ஆறு கிழமைக்கு உனக்கு அது இறந்ததெல்லாம் ஒரு வாரம் ரெண்டு கிழமையா இருக்கலாம். உனக்கு பாகமா சுயே என்னோட சுயே ஒருவரையும் நான் பொம்பளையிலே யார் அதுக்கு பாரு. ஐயோ, ஆறு தெரியாது என்னாலும் பரவாயில்ல. ஆண்டவரே நீ மன்னிச்சு கொள்ள போய் பார்த்துட்டேன். போயிருந்து சொன்னாய் ஞாபகம் வந்தது. இச்சியோடு பார்த்தால் பாவம் என்று சொல்லி மத்தையில மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு சிரிஞ்சாய். பார்க்க மாட்டேன் பிறகு பார்க்க. இந்த முறை ஒரு அஞ்சு செகண்டுக்கு தான் பார்த்தேன் நண்பர். இல்ல இல்ல, ஆறு ஆறு புள்ளி என்று பார்த்தேன். ஏன் மனம் புதிதடையவில்லை? மனம் புதிதாய் பிறக்கவில்லையே. எது பிறந்தது? ஆவி. தட்ஸ் த ப்ராப்ளம். அதுதான் பிரச்சனை. எல்லாம் நாங்கள் அறியாதது. எத்தனை பேர் இப்படி இருக்கணும்? எத்தனை பேர்? நான் சொன்னேன், ஊழியம் செய்கிறான் ஒரு சகோதரன் என்று கேள்விப்பட்டேன். பெரிய ஊழியக்காரனோடு சேர்ந்து கதைச்சு கொண்டு இருக்கிறார். அண்டை பார்த்தேன், அணி பாசி பேசுகிறார். ஆனால் தாப்பன் போயிட்ட வந்து என்னமோ குடியோ என்னமோ அடி தாப்பனுக்கு. சின்ன பையன் அன்னி பாசி பேசும் தாப்பனுக்கு அடி. நான் நினைக்கிறேன் அடிக்க நேரம் அன்னி பாசி பேசுவார்கள். மனம் புதிதடையவில்லை. அங்க வார்த்தை சொல்லுகிறது, உன் தாப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது கேட்கறதில்லை. சிந்தனையெல்லாம் இந்த உலகத்துக்குள்ளேதான். இன்னும் சிந்தனையெல்லாம் இந்த உலகத்துக்குள்ள. இந்த பள்ளிக்கு எத்தனை இருக்கா சொல்றது? இனி போகாத சேத்தைக்குள்ள தூக்கி வச்சா கட்டில பேசாம இப்படி இருக்கும். கொஞ்சம் கையை கிட்ட கொண்டு போடி போய் எங்கேயாவது வந்துருங்க. எங்கேயாவது சேத்தைகளும் அதுக்கு அதுதான் தெரியும். குஞ்சில இருந்தே மெச்சையில போட்டு முட்டை பொறிக்கிறதுக்கு முதல்ல வளர்க்க வேணும். அப்படி வளர்க்காலும் அலங்கால தான் போகும். அதுல இயற்கையான பிறவி குணமே செத்தை ஒரேகளுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இப்படி அகற்றான் தேவனுடைய ஜனமும் மறுபுறப்பு அடைந்ததுக்கு பிறகு நாளுக்கு நாள் தொடர்ந்த வேத தியானம் இல்லாதபடியினாலே இன்றைக்கு பல போதகர்களும் விசுவாசிகளும் தடுமாறி இடையிலே விழுந்து போகிறார்கள். அருமை சகோதரர்களே, இந்த காலையிலே கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுங்கள். உங்களில் பலர் இந்த நிலையிலே இருக்கிறீர்கள். இந்த செய்தியை கேட்கும் சகோதரனே சகோதரி, நீயும் இந்த நிலையிலே இருக்கலாம். மனம் புதிதடைவதற்கு முதலாவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. நான் மரண பலியாய் ஒப்புக் கொடுத்தேன். இயேசு, நீ ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. நீ வேற யாருக்கும் இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியாது, அவருக்கென்றே நீ ஜீவிக்க வேண்டும். அதுதான் இரத்த உடன்படிக்கையின் உடன்படிக்கை வார்த்தைகள். அவர் உனக்கு சொந்தம், நீ அவருக்கு சொந்தம். அவருக்குரியதெல்லாம் உனக்குரியது, உனக்குரியதெல்லாம் அவருக்குரியது. ஆமென். அவர் உன் கழுத தேவையானால் அவற்றை கொண்டு போக விடு, எதுவும் கழுத உன் சைக்கிள் அல்லது உன் மோட்டர் சைக்கிள் வாட்எவர் இட் மே பி, அந்த கழுதை எனக்கு தேவை, அந்த வீட்டிலே போய் சொல்லுங்கள் அது கத்தருக்கு தேவை என்று சொல்லி போனாங்களா? ஏன்கிறீர்கள் கத்தருக்கு தேவையாம். ஆ சரி, அவற்றை கொண்டு வந்தார்கள். Praise God. கழுதை சொல்ல நான் போக மாட்டேன் இல்லை. இவர்களுக்கு இது ஒன்றும் தெரிகிறது இல்லை. அஞ்சு பிள்ளைகள் இருக்குது, நாலு பேர் துரமா படிக்கிறான், மூன்று பேர் மாசித்தில இருக்கிறான், கடைசி சத்தியான முட்டை கழுத. என்ன வந்து இவர் சொல்ற, இந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் படிப்பில் ஒரு அளவா சரியில்லை. இவரை நீங்க ஊழியத்துக்கு எடுக்கிறீங்களா? அவர் உண்மையும் சொல்கிறேன், ஊழியத்துக்கு வேண்டாமா உங்களுக்கு? நல்லா இவர் கூலி அதில் கொஞ்சம் நல்ல வேறு, ஆனால் இதுதான் புத்தியே இல்லை. அசல் கழுதைய நீ கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாய். அந்த கழுதை நாலு கால் கழுதையில் அவர் ஏறி போனார், இந்த கழுதையில் ஏறலாமா? ஆக்கல்ற சிந்தனையை பார்த்தீங்களா? மூன்று பேர் வாசித்தியா, மற்றால் அங்கே வேலை செய்தா, இவருக்கு ஒன்றும் ஓடுற இல்லையாம, அவர் ஊழியம் செய்யட்டா. எல்லா பிள்ளைகளும் ஒரு மாதிரி கரை சேர்ந்துட்டு வர, இதுதான் ஒரு மாதிரி 36 வயது இப்ப கிடக்குது. உங்களோட ஊழிய குரூப்ல சேர்க்கலாதா? இதுதான் உடன்படிக்கையின் பிள்ளைகள் செய்யும் உடன்படிக்கைகள். ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு, ஆபிரகாம் இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, உன் பிள்ளையை கொண்டு போய் என பழிய வாய்ப்பு கொடு. ஆ சொல்லியாச்சு, கொண்டு போ. ஆ சரி, கொண்டு போனானா இல்லையா? ஏய், அவனுக்கு தெரியும் எதுவும் அவனுக்கு சொந்தம் அல்ல என்று. Praise God. ஆனால் தேவனோ கிருபையில் நிறைந்தவராய் இருக்கிறபடியால் அவர் என்ன சொன்னார்? இயேசு, எனக்காக, என் ராஜ்யத்துக்காக, சுவிசேஷத்துக்காக நீங்கள் எதை இழந்தாலும், எதை நீங்கள் விட்டு வந்தாலும், அவைகளை நூறத்தனையாக மறு உலகத்திலும் மட்டுமல்ல எந்த உலகத்திலேயும் நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னார். Who will believe, sister? நாங்கள் வாசிக்கிறோம், அவர்கள் வீடெல்லாம் கொண்டு வந்து விட்டு பணத்தை எங்க காலில் வச்சார்கள். உடனே சிலவுல தாண்டி ஹாப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப் போட்டு போவோம் அங்கால சிலவுல வசனங்கள்ல. என்னடா இது, வீட்டை வித்து வந்து அந்த காசு ஆண்டவர் பேதுருக்கு வகால் படியில் வச்சார். அவனே அப்படி செய்யும் படிக்க சொல்லவில்லை. செய், ஏய், அவர்கள் அறிந்திருந்தார்கள் அவர்கள் கொண்டும் சொந்தம் இல்லை. மனம் புதிதடைய வேண்டும். மனம் புதிதடையாமல் நீ மறுரூபம் அடைகிறதில்லை. மனம் புதிதடைய முதலில் செய்ய வேண்டிய வேலை உன் ஜீவ பலியாய் உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். புதிதடையாத மனம் நிச்சயம் பிசாசின் தாக்குதலுக்குள்ளாக அடிக்கடி வந்து கொண்டிருக்கும். இவர்கள் தான் பிரச்சனைக்குரியவர்கள். இவர்கள் ஊழியத்தை பிடிக்காதவர்கள், சபையிலே பிரகாசிக்காதவர்கள், தூங்கல் மூஞ்சியோட இருக்கிறவர்கள். இவர்களுக்கு நிறைவான சந்தோஷம் இல்லை, ஒரு நடைபண்ணமாக தெரிவார்கள். யாராவும் இருக்கட்டும், பிள்ளைகள், வாலிபர்கள், மூப்பர்கள், எவராவும் இருக்கட்டும், நீ உன் ஊழியத்தை நீ மடுக்காததன் காரணம், It is because you have not known the will of God. தேவனுடைய சித்தத்தை நீ அறியவில்லை. ஏன் நீ தேவனுடைய சித்தத்தை அறியவில்லை? உன் மனம் புதிதடையவில்லை. ஏன் உன் மனம் புதிதடையவில்லை? உன்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கவில்லை, அவருக்கு என்று நீ ஜீவிக்கவில்லை. இதை விட வேற என்ன ஆண்டு உன்னோட பேச வேணும்? இரவும் பகலும் அதை தியானிக்கிறாயா? அதை குறித்து சிந்திக்கிறாயா? அல்லது மனுஷர் பிரகாரமாய் சிந்திக்கிறாயா? சகோதரனே, சகோதரியே, 1008 பைபிள் ஸ்டடியும் நீ செய்யலாம், மனம் புதிதடையாவிட்டால் உனக்கு ஒன்றும் இல்லை. என்றால் பழையபடி சாத்தான் கிரியை செய்த அந்த இடத்திலே மனதிலே மறுபடியும் அவன் கிரியை செய்வான். இந்த முறை கூடுதலாக கிரியை செய்வான். ஏன்? அப்பொழுதுதான் சபையிலே பிரச்சனை ஏற்படுத்தினால், விசுவாச குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தினால் அங்கே துக்கங்கள் ஏற்படும், ஜெபம் கேட்கப்பட மாட்டாது, பிரிவினை ஏற்படும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். Yeah. So what are you going to do? You got to renew your mind. மறுரூபம் அடைய வேண்டுமே. So take a decision. ஒரு தீர்மானம் எடு. கடமைக்காய் வாசிக்காதே, கடமைக்காய் போய் உட்கார்ந்திருக்காதே, படி.
எமது விலாசம் வல்லமையின் வார்த்தை, இறக்கம் 118 பார்வீதி, மட்டுநகர், இலங்கை. வல்லமையின் வார்த்தை, இலக்கம் 118 பார்வீதி, மட்டுநகர், இலங்கை. The word of power, number 118, Barn Road, Berkow, Sri Lanka. செய்திகளை தொடர்ந்து கேட்பதனால் விசுவாசம் வருகிறது. ஆகையால் மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து கேளுங்கள்.